இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா மே மாதம் 20ஆம் தேதி. இதற்கு ஆதார வசனம் தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரித்தார். ஒரு புதுமையான ஜனம் என்று சொல்லப்படுவது உடையிலோ நடையுடை பாவனையிலோ பாசியிலோ அல்ல. புதுமையான அல்லது சொந்தமான ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உலக இச்சைகளுக்கு விலகினவர்கள். கிறிஸ்துவின் சிந்தையே இவர்களுள் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள். இவ்வுலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தின் கிரியைகளுக்கு விலகி இருப்பவர்கள். உலக கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல. இவர்களுடைய நடத்தைகள் முழுவதும் ஒரு விசுவாசத்திற்கு உட்பட்டு நற்கிரியைகள் நிறைந்ததாய் சுயசித்தத்தை அல்ல தேவ சித்தத்தையே நிறைவேற்றுவார்கள். இவர்கள் சத்தியத்தை அறிந்து விசுவாசத்துடன் நியாயமான வழிகளில் நடப்பவர்களாய் இருப்பார்கள். ஆகவே மற்றவர்களுடைய பார்வையில் இவர்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் புதுமையாகவும் காணப்படுவார்கள். ஆகவே அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரித்தார் என்பது.
நன்றி. அடுத்தபடியாக நம் மத்தியிலே வேத வாசிப்பு சகோதரர் ஜோசப் கரூர் வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 91.
சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய்க் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே ஆமே.
நன்றி. அடுத்தபடியாக வரவேற்புரை சேலம் சகோதரர் அமலநாதன் அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாள் ஆவிக்குரிய மாநாடாகிய 18வது 3 நாள் ஆவிக்குரிய மாநாட்டுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அனைத்து பட்டணத்து வந்திருக்கிற பரிசுத்தவான்களாகிய சென்னை, கோவை, ஈரோடு, சேலம், திருச்சி, திருச்சி சங்கிலியாண்டபுரம், புதுக்கோட்டை, கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம், திண்டுக்கல், திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட், உடுமலைப்பேட்டை, நெய்வேலி, கரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருத்துறைப்பூண்டி, நாகர்கோயில், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், பொள்ளாச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, ஓசூர், வேலூர், பாகாயம், ஆற்காடு, கேஜிஎஃப், பாண்டிச்சேரி, பெங்களூர், மும்பை, பஞ்சாப் மற்றும் சிங்கப்பூர். இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கும் அன்பு பரிசுத்தவான்களாகிய சகோதர சகோதரர் அனைவருக்கும் இந்த மாநாட்டு சார்பாகவும் மாநாட்டு கமிட்டி சார்பாகவும் சேலம் சபையின் சார்பாகவும் வருக 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 என்று அன்புடன் கரம் கூட்டி வரவேற்கிறோம்.
நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நடக்கப் போகிற இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக மற்றும் அதற்கு முன்பதாக சில அறிவிப்புகள் இருக்கு. சகோதர சகோதரர்களை உன்னிப்பாக கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக, சகோதர சகோதரர்கள் அனைவரும் இந்த 18வது ஆவிக்குரிய மாநாட்டில் முழு ஒத்துழைப்பு தரும்படி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இரண்டாவதாக பார்க்கும்போது, அதில் முதலாவது தங்களுடைய பெயர்களை கட்டாயம் அங்கே ரிசப்ஷனில் பதிவு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாராவது தங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் உடனடியாக அவங்க பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அங்கே பதிவு செய்கிற எண்ணை பொறுத்துதான் நம்மளுடைய அந்த உணவு ஏற்பாடுகள் அவங்க சகோதரர்கள் செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். அடுத்தபடியாக, இங்க இருக்கைகள் இருக்குது. இது இந்த படிக்கட்டில் நீங்க ஏறி இறங்கி வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர வேண்டும் என்ற வேண்டுகோள் இருக்கு. எனக்கு வலதுபுறம் இரண்டு பகுதிகள், அது சகோதரிகளுக்கான பகுதிகள், அங்கு நீங்கள் உட்கார வேண்டும். அதே போல இந்த பகுதியில் சகோதரர்களுக்கான பகுதி, மேலும் வலது பக்கம் அங்க சகோதரிகளுக்கான பாத்ரூம் மற்றும் டாய்லெட் இருக்கு. அங்க நிறைய வசதிகள் இருக்கு, 13 எண்ணிக்கை இருக்குது. அதே போல இடதுபுறம் சகோதரர்களுக்கு உண்டான டாய்லெட் வசதிகள் அங்க இருக்கு. அதே போல அடுத்தபடியாக, இரவு நேரங்களில சகோதரிகள் தங்குவதற்காக சாப்பிடுற ரூமுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தூங்கும் அறை, அதுல பெட் இருக்கு. அதுல போக மிச்சம் இருக்கிறவங்க அங்க நீங்க தங்கிக் கொள்ளலாம். சகோதரர்கள் அங்க கண்டிப்பாக அங்க எக்காரணத்தை கொண்டும் செல்ல வேண்டாம். அங்க உறங்குவதற்காகவோ அல்லது ஓய்வெடுப்பதற்காகவோ அந்த பக்கம் நீங்க போக வேண்டாம். அந்த டைனிங் மேல இருக்கக்கூடிய அந்த அறை முழுவதும் அது சகோதரர்களுக்கான பகுதி. அதே போல சகோதரர்கள் தங்கும் இடம் வந்து கீழே டைனிங் ஹால் இருக்கு, அதுல கூட சகோதரர்கள் தங்கிக் கொள்ளலாம். அதே போல மற்ற மெயின் ஹால், மற்ற இடங்களில் நீங்க சகோதரர்கள் தங்கிக் கொள்ளலாம். மேலும் தண்ணீர் மிக சிக்கனமாக பயன்படுத்தும்படி அவங்க வேண்டுகோள் இருக்கு. குறிப்பாக பல சிரமங்கள் மத்தியில் தான் அந்த தண்ணி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தண்ணீரை மிக சிக்கனமாக நீங்க பயன்படுத்தும்படி, குறிப்பாக பாத்ரூம் மற்றும் டாய்லெட்டுகளில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும். அதே போல பாத்ரூம் மற்றும் டாய்லெட்டுகள் அதை ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ளவும். இது ஒவ்வொருவருக்கும் உண்டான கடமை. மேலும் அங்க உணவு, அது பஃபே சிஸ்டம் இருக்கு, அதுல அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப உணவு வாங்கிக் கொள்ளும்படி கேட்டு வேண்டுகோள் இருக்கு. அதில் அதிகமாக வாங்கி எந்த ஒரு உணவு பொருளும் வீணடிக்காமல் பார்த்துக் கொள்ளவும். அதே போல டீ கப் இருக்கு, தண்ணீர் கப் போன்றவைகளை, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அந்த பொருள்களை நீங்க கண்டிப்பா டஸ்ட்பின்ல போடணும். மற்ற இடங்களில் எங்கேயுமே நீங்க போடக்கூடாது, அது சுகாதாரமான நிலைமைக்கு அது வழிவகுக்காது. அதே போல சத்திய உரை நடைபெறும் போது வெளியில எந்த சகோதர சகோதரன் நடமாடக்கூடாது. கண்டிப்பாக இங்க மீட்டிங்ஸ் இருக்கும்போது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அதே போல சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தை சரியாக அவங்க பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் 55 நிமிடங்கள், அதை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ளவும். அதே போல மண்டபத்தினுடைய பின்புறம் இருக்கு குழந்தைகளுக்கான யூத் வகுப்புகள், குழந்தைகளுக்கான வகுப்பு இருக்கு, யூத்துக்கான வகுப்பு இருக்கு. அதனால் அது சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அங்கு கண்டிப்பாக அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மருந்து மாத்திரைகள் அல்லது மற்ற அத்தியாவசிய தேவைகள், இங்க பக்கத்தில் கடைகள் எதுவும் இல்லாதனால ரிசப்ஷன்ல அங்க எல்லா பொருள்கள் இருக்கு, தேவையான பொருள்களை நீங்கள் அங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதே போல ஞானஸ்நானம் சம்பந்தமாக அது நாளை காலை சனிக்கிழமை, சண்டே இல்ல, அதனால சனிக்கிழமை நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும். அதனால ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய சபை மூப்பர்கள் மூலமாக சகோதரர் அன்பழகன் மற்றும் சகோதரர் முத்துக்குமாரிடம் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அதனால சண்டே பேப்டிசம் சர்வீஸ் இல்ல, நாளை காலையில் இருக்கு. அதனால அதுக்காகவும் அதற்காக தயாராக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய பெயர்களை பதிவு. அதே போல கார் பார்க்கிங் இருக்கு, ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் பின்னாடி மண்டபத்தினுடைய பின்புறம் அங்க நிறைய இடம் இருக்கு, அதனால வண்டிகளை நீங்க பின்னாடி நிறுத்த முடியும் அன்புடன் கேட்டுக்கணும். மேலும் கடைசியாக ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தண்ணீர் பாட்டில்கள் எல்லாத்துக்கும் வச்சிருக்கு, யாரும் சொந்தமாக போய் தண்ணீர் பிடிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதில்லை, அவங்கவுங்களுடைய இருக்கையிலே அது வரும். அது மாத்திரமல்ல அந்த தண்ணீர் பாட்டில்கள் 3 நாளைக்கு அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அதனால வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு அது வீணடிச்சிருக்கிறாங்க, அது கூட இப்ப சொன்னாங்க. அதனால தண்ணீர் பாட்டில் வந்து 3 நாட்கள் அது வைத்துக் கொள்ளணும், அது சகோதரர்கள் சுத்தமாக சுகாதாரமாக அதை வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதனால அந்த தண்ணீர் பாட்டில்களை வீணடிக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோள் அது உங்களுக்கு சொல்லப்பட்டது. மற்றபடி உங்களுடைய தேவைகள் அனைத்தும் வாலண்டியர் சகோதரர்கள் இருக்கிறாங்க, இது இல்லாம வேற எந்த தேவைகள் இருந்தாலும் கூட நீங்கள் சகோதரர்களை அணுகும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் இந்த முதலாவது நிகழ்ச்சிக்குள்ளாக, காலை நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம போக போகிறோம். இந்த காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படி கோவை சகோதரர் வின்சென்ட் பால் அவர்கள் முன் வந்து நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக நாம் சகோதர சகோதரிகள் ஐக்கியத்திலே கலந்து கொள்ள தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் மூலமாக அநேக நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்வோம். இப்பொழுதும் நாம் சத்திய உரைக்குள்ளாக கடந்து செல்லலாம். முதலாவது சத்திய உரை, 4 குஷ்டரோகிகள் என்ற தலைப்பின் கீழே. கரூரிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ராயப்பன் அவர்கள் சத்திய செய்தியை தர உள்ளார்கள். சகோதரரை அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தர் இயேசுவுடைய நாமத்திலும் அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட அடியன் சார்ந்திருக்கிறதான கரூர் சபையினுடைய அன்பு வாழ்த்துக்கள் கூட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒரு நாளிலே அருமையான இந்த 18வது ஆவிக்குரிய மாநாட்டிலே அடியனுக்கும் கூட தேவனுடைய தயவிலே அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைக்கு வாயாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு பாராட்டின இந்த தயவுக்காக கூட மனதார நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நம்முடைய இரட்சகர் மூலம் நாம் தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்னது போல நாம் பார்க்க போற அந்த பாடத்தினுடைய தலைப்பு 4 குஷ்டரோகிகள் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். அப்ப முதலாவது இந்த 4 குஷ்டரோகிகள் யார் அப்படின்னு நம்ம சிந்திக்க கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த குஷ்டரோகிகளை குறித்து நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்குள்ள நம்ம போலாம். அப்ப வேதாகமத்தில் குஷ்டரோகம் என்கிற ஒரு வியாதி அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குஷ்டரோகம் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது சகல விதமான பாவத்திற்குமே அடையாளமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த குஷ்ட ரோகி யாருக்கு அடையாளமாக இருக்க முடியும்? குஷ்டரோகம் பாவத்துக்கு அடையாளம். அப்ப அந்த குஷ்டரோகம் வந்திருக்கிற அந்த மனுஷன் யாருக்கு அடையாளம் அப்படிங்கறத நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் அந்த நான்கு குஷ்டரோகிகளை வச்சதான படிப்பனையை நம்ம கத்துக்கொள்ள முடியும். சரி, இப்ப முதலாவது அந்த குஷ்டரோகி யாருக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். அதற்கு நான் முதல் வசனம் வாசிக்க கேட்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 5:2-3 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கலாம்.
குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு.
பாருங்க, முதலாவது தேவன் என்ன ஒரு கட்டளை கொடுக்கிறார்னா, குஷ்டரோகம் உள்ளவர்களை எங்க விலக்கிறணுமா? பாளையத்தை விட்டு வெளியில விலக்கிறணும் சொல்லி அங்க சொல்ற. அப்ப ஏன் பாளையத்தை விட்டு வெளியே விலக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சா அதுக்கு அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம்.
ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி கடவீர்கள் என்றார்.
பாருங்க, குஷ்டரோகிகள் ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னா அவரை பாளையத்துக்கு வெளியில கொண்டு போய் வச்சிடணுமா? அதுக்கு என்ன காரணம் தேவன் சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது யாராயிட்டாலும் பரவாயில்ல, ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அவர்கள் பாளையத்துக்கு வெளியில தான் போகணும். என்ன காரணம் அப்படின்னு பதில் அங்க இருக்குன்னா, நான் வாசம் பண்ணுகிற பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திடக்கூடாது. பாருங்க, தேவன் வாசம் செய்கிற பாளையத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு குஷ்டரோகியை பாளையத்துக்கு வெளியில வைக்க சொல்லி தேவன் அங்க கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி அங்க, இப்ப தேவன் முதலாவது எங்க வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும். ஏன்னா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் வாசம் பண்ணுகிற பாளையம். அப்ப தேவன் பாளையத்துல வாசம் பண்றாரா? இப்ப பாருங்க, தேவன் எங்க வாசம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். வசனம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 57:15.
நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்.
அப்ப தேவன் எங்க வாசம் பண்றதா அவரே சொல்றார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் தான் தேவன் வாசம் செய்யறார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் வாசம் பண்ணுகிற பாளையம் என்று அங்க சொல்லுது. அப்ப தேவன் முதலாவது அவர் உன்னதத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். இஸ்ரேலுக்கு தேவன் நியாயப்பிரமாண சட்டம் கொடுத்ததுக்கு பின்னதாக அவர் அந்த ஆசரிப்பின் கூடார திட்டத்தின் மத்தியில அவர் அங்க வர வேண்டிய சூழல். அப்ப இந்த ரெண்டு இடத்துலதான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு, அல்லது பிரசன்னம் அங்க இருக்கு, அதுதான் அவருடைய குடியிருப்புக்கான இடம். அப்படி இருக்கும் பொழுது இங்க எண்ணாகம புஸ்தகத்துல மோசையின் மூலமாக நான் வாசம் செய்கிற பாளையத்தை விட்டு அவர்களை வெளியாக்க வேண்டும் ஏன் சொல்லணும்? கண்டிப்பா கேள்வி வருதா இல்லைங்களா? அப்ப எந்த அடிப்படையில நான் வாசம் பண்ணுகிற பாளையம் என்று தேவன் அங்க சொல்லணும்? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வேத வசனங்கள் அங்க தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, தேவனும் அங்க பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப என்ன, எந்த அடிப்படையில நான் வாசம் செய்கிற பாளையம் என்று தேவன் அங்க சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்துட்ட முழு உலக ஜாதிகளுக்குள்ள தேவன் இஸ்ரேலரை தனது சொந்த ஜனமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் தேவன் என்ன கொடுத்தாருன்னா, நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் கொடுத்தார். அப்ப அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்துல மிக முக்கியமானது ஆசரிப்பின் கூடாரம். இப்ப நமக்கு ஆசரிப்பு கூடாரம்னா நல்லா தெரியும், அதை சுத்திலும் என்ன இருக்கும், பாளையம், அதன் மத்தியில தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அப்ப அந்த தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறார்னா அவருடைய அந்த உறவு எவ்வளவு தூரம் நீடிச்சிருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாளையம் வரைக்கும் அவருடைய உறவு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம், அல்லது அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு வெளியில போயிட்டீங்கன்னா தேவனுடைய உறவு அங்க இல்ல. அப்ப நான் வாசம் செய்கிற பாளையம்னா என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, நான் தொடர்பு வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒண்ணு இருக்குது, அது பாளையமாக அங்க இருக்குது. அப்ப தேவன் உறவு வைத்திருக்கக்கூடிய அந்த முழு இடம் எதுவா ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் வாசம் செய்திருந்தாலும் அவருடைய உறவு பாளையத்தில் குடியிருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு வரைக்கும் அங்க இருக்குது. வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இல்ல. ஏன்னா தேவன் அங்க நியாயப்பிரமாண சட்டத்தின் படிதான் அவர் அங்க இருக்கிறத நாம் பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றார்னா, நான் வாசம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்னா, நான் உறவு வைத்திருக்கிற அந்த பாளையத்தை என்ன பண்ணிடக்கூடாது, தீட்டுப்படுத்திடக்கூடாது. இப்ப நம்ம சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க அவங்க ஒரு பகுதியில, ஆனா அவங்களுடைய அந்த அதிகாரம் எதுமுடிய இருக்கு, அவங்க எல்லைக்குட்பட்ட எல்லா பகுதியிலும் இருக்கு பாத்தீங்களா. அதே போல தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணினாலும் அவருடைய உறவு பாளையத்தை சுத்திலும் அங்க இருந்ததை பாக்குறோம். அப்போ அங்க தேவன் என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு குஷ்டரோகி வந்துட்டா, ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துட்டா தேவனுடைய உறவை விட்டு அவர் எங்க பண்ணிடணும், விலக்கி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமானதா இருக்குது. அது யாருவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. அப்போ ஒரு குஷ்டரோகம் பாவத்திற்கு அடையாளம். அப்ப குஷ்டரோகம் உள்ள மனுஷன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய உறவை இழந்து போன மனிதனுக்கு அருமையான அடையாளம். பாருங்க வசனம் வாசிக்கலாம். அந்த தேவனுடைய உறவை இழந்து போன அந்த ஜனங்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த ஜனங்கள் யாருன்னு. வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 2:12 வசனம்.
அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
பாருங்க, அப்போஸ்தல் பவுல் யாரை குறிச்சு அங்க எழுதுறாரு பாத்தீங்களா? காணியாட்சிக்கு புறம்பான ஜனங்கள், தேவன் அற்ற ஜனங்களாக அங்க இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த குஷ்ரோகி தேவனுடைய உறவை விட்டு அவர் வெளியே தள்ளப்படுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த குஷ்ரோகி யாருக்கு அடையாளமா இருக்கிறான்னா, தேவனற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு அருமையான அடையாளமாக அங்க இருக்கிறார். அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவங்களோட உறவு வச்சிருந்தார், மற்ற எந்த ஜாதிகளோடு கூட அவர் உறவு வைக்கல. அந்த ஜாதிகளுக்கு எல்லாம் வேதாகமம் என்ன பேர் கொடுக்குது? தேவனுடைய சொந்த ஜனம் இஸ்ரேல், மற்ற ஜாதிக்கு பேர் புறஜாதி ஜனங்கள். அப்போ அருமையாக அந்த குஷ்ரோகி யார் குறிக்கிறார்னா, புறஜாதி ஜனங்களே அருமையாக அவர் அங்க அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய உறவை இழந்து போன அந்த ஜனமாக அங்க இருக்கிறாங்க. அப்ப புறஜாதி ஜனம் என்று சொன்னால் இன்னைக்கு யார சொல்லலாம்? இந்த வாய்ப்புல வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் தான் தேவன் அங்க குறிக்கிறார். ஏன் புறஜாதி ஜனத்தை கொண்டு வந்து தேவன் அங்க ஒரு நிழலாக வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் புறஜாதிகளுக்குள்ளும் இருந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியை வச்சிருக்கிறார். அந்த காலப்பகுதி எப்ப அப்படிங்கறது நமக்கு தெரியும், அது கூட நம்ம நிழல நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த குஷ்ரோகி யாரை குறிக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புறஜாதி ஜனங்கள்ல இருந்து அவருடைய சொந்த ஜனமாக மாறி வந்திருக்கிற இங்க கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையுமே அருமையாக அடையாளப்படுத்துறாரு. இன்னும் விசேஷமா சொல்லணும்னா, புறஜாதி ஜனங்களில் இருந்து ஒரு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் மனுஷியையும் தான் குறிக்கிறார் பாளையத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த குஷ்ரோகி. புரியும் நான் நினைக்கிறேன். குஷ்ரோகம் பாவத்திற்கு அடையாளம், அந்த குஷ்ரோகம் உள்ள மனுஷன் யாருக்கு அடையாளம்னா, புறஜாதி ஜனங்களில் இருந்து இன்னைக்கு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய புது சிருஷ்டி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் மற்றும் சகோதரியை அவங்க அடையாளப்படுத்துறாங்க. நீங்க இது எப்படி பிரதா சொல்லலாம்? இப்ப நம்ம அந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப எந்த அடிப்படையில அந்த குஷ்ரோகி இன்னைக்கு புறஜாதி ஜனத்திலிருந்து இந்த புது சிருஷ்டி வாய்ப்புகள் வந்திருக்கிற தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறார் என்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவன்ட தான் நம்ம பதில் கேட்கணும். அப்ப தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஒரு குஷ்ரோகம் வந்துருச்சுன்னா அவர் வெளியில பண்ணணும்னு ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் உள்ள கொண்டு வருவதற்கும் தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். சும்மா ஒருத்தர் பாளையத்துக்கு வெளியில போய் குஷ்ரோகி போயிட்டு உடனே உள்ள எல்லாம் வந்துட முடியாது. அப்ப அவர் உள்ள வரணும்னா அதற்கென்று சில சட்டத்திட்டங்கள் தேவன் அங்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சட்டத்திட்டங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தையை கொண்டு போலாம். இப்போ அதற்குரிய பகுதி லேவிய ராகம புஸ்தகம் 14 நம்ம எடுத்துக்கலாம். அதுல 3 வசனம் வாசிக்க கேட்கலாம். லேவிய ராகமம் 14:3.
ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால்
போதுங்க. இப்ப இங்க என்ன பண்ணதான், இப்போ பாளையத்துக்கு வெளியில போ சொல்லிட்டாரு குஷ்டரோகியை. இப்ப அந்த குஷ்டரோகி மறுபடியும் உள்ள வரணும்னா என்ன பண்ண வேண்டி இருக்குதான், ஆசாரியன் இங்கிருந்து எங்க போகணுமா? பாளையத்துக்கு வெளியே போய், அப்படித்தானே இருக்கு வசனம். ஆசாரியன் பாளையத்திற்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் வியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால். அப்போ ஒரு குஷ்டரோகி சுகம் ஆயிருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆசாரியன் போய் தான் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல மருத்துவங்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும். ஆனா அந்த காலத்துல அப்படி எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்ல. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பிரதான ஆசாரியன் அவருடைய பிரதான வேலை என்ன? அவர் எப்பவுமே ஆசரிப்பின் கூடாரத்துக்குள்ள இருக்கணும். அவர் பலி செலுத்தக்கூடிய வேலை, அவருடைய முக்கியமான பொறுப்புகள் இங்க இருக்கு. இதை விட்டுட்டு அவர் எங்க போக வேண்டி இருக்குதாமா, பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய அந்த குஷ்ரோகியை சந்திக்க போக வேண்டிய ஒரு சூழல். என்ன காரணம்னா, அவருக்கு வியாதி சுகமாயிருச்சு. இப்ப பாருங்க, அந்த வியாதி சுகமாயிருச்சுன்னா உடனே அவர் உள்ள வந்துட முடியாது. அப்ப இந்த ஆசாரியன் போய் அவரை சந்திச்சு அவருக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் உள்ள கூட்டிட்டு வர முடியும். அப்போ ஒருவேளை அவ்வளோ அவர் வியாதி சுகமாயிருந்தாலும் ஆசாரியன் போகிறதுக்கு சில காலங்கள் தாமதிச்சா கூட அவர் என்னதான் பண்ணணும், பாளையத்துக்கு வெளியிலேயே தான் இருக்கணும். ஆசாரியன் சந்திக்கிற அந்த காலகட்டம் வரையிலும் அந்த குஷ்ரோகி சுகமாயிருந்தாலும் கூட அவர் அங்கேயே இருக்க வேண்டியது அவசியம். அப்ப குஷ்ரோகி உள்ள வரணும்னா இங்க இருக்கக்கூடிய ஆசாரியன் தன்னுடைய வேலையை விட்டுட்டு எங்க போகணும், அந்த குஷ்ரோகியை சந்திக்க அங்க போகணும். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியன் நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான அடையாளம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் எங்க இருந்துட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மிக பிரதானமான வேலை அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்து அவர் பரலோகத்தில் அவர் அங்க இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வேலைகள் அங்க இருந்துச்சு. தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்தின்படி மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக காலம் நிறைவேறின பொழுது தேவன் என்ன பண்ணாராம், தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். அவர் என்னைக்கு இந்த பூமியில வந்து தன்னுடைய பலியை செலுத்தினாரோ, ஈடுபலி செலுத்தினாரோ, அந்த நாள்ல இருந்துதான் என்ன கிடைச்சதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லது விமோச்சனம் கிடைச்சது பாவத்தில் இருந்து. அதற்கு அப்புறம் தான் தேவன் என்ன ஸ்டார்ட் பண்றனா சுவிசேஷ யுகம் என்கிற ஒண்ணை அங்க ஆரம்பிச்சது நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் அந்த குசவகை யாருக்கு அடையலனா புறஜாதி ஜனங்கள் இருந்து புது சிருஷ்டி வாய்ப்புக்குள்ள வரக்கூடிய அந்த ஜனங்கள் குறிக்கும். அப்ப அந்த பிரதான ஆசாரியன் யார் குறிக்கிறார், நம்ம ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியின் மூலமாக ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்னா தேவனுடைய உறவை அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப முழு மனுக்குலமும் தேவனுடைய உறவை இழந்த நிலைமையில் அங்க இருந்துட்டாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தேவனுடைய உறவை வச்சிருந்தாங்க. ஆனா அது கூட குறிப்பிட்ட காலம் தான், கர்த்தர் இயேசு பூமியில வர்ற காலம் வரைக்கும். இப்ப பாருங்க இதுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். இப்ப கொர்நேலியு புறஜாதி மனுஷன், ஆனா அவர் உடனே கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்த பொழுது அவருக்குரிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு பக்குவங்கள் அவருக்கு வந்திருந்தாலும், அவர் எவ்வளவு தானங்கள் தர்மங்கள் செஞ்சிருந்தாலும், தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செஞ்சிருந்தாலும், அந்த வாய்ப்பு உடனே அவருக்கு கிடைச்சிருச்சா? பாருங்க அவருடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகவே இல்லை, குறிப்பிட்ட காலம் அங்கு காத்திருந்தது. அந்த காலம் வரும் பொழுதுதான் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டினதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் குஷ்டரோகி சுகமாயிருந்தாலும் கூட ஆசாரியனுடைய சந்திப்பு நடக்கிற வரைக்கும் அவர் எங்க வர முடியாதுன்னா தேவனுடைய உறவுக்குள்ள வர வாய்ப்பில்லாத ஒரு நிலைமை. இப்ப கர்த்தர் இயேசுவினுடைய அந்த பலியை நம்ம இந்த நேரத்துல நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பா ஈடுபலியை குறித்து நம்ம தியானிச்சிருப்போம். தேவன் அந்த ஒரு உன்னதமான ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே போல நிழல்ல ஒரு பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டுட்டு பாளையத்துக்கு வெளியில போறதுங்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. அவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தான் அவர் அங்க போக வேண்டியது இருந்துச்சு. இப்ப பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கூட இந்த பூமியில அவர் என்னதான் பண்ணார்னா, தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவருடைய மரணம் எங்கேயே நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:12.
அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
பாருங்க தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் பாளையத்துக்கு வெளியில தான் நடந்துச்சு. ஏன்னா எல்லாருமே முழு மனுக்குலமும் தேவனுடைய உறவை இழந்த நிலைமையில அவங்க இருக்கிறத பாக்குறோம். அவர்களை மறுபடியும் தேவனுடைய உறவுக்குள் கூட்டிக் கொண்டு வருவதற்காக கர்த்தர் அவங்க மரிச்சதை பாக்குறோம். அப்ப இந்த நேரம் இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, பாளையத்துக்கு வெளியிலே இருக்கிற அந்த குஷ்டரோகியை சந்திக்க ஆண்டவராக இயேசு தேவன் முன்குறிக்கப்பட்ட அந்த காலத்துல வந்து தன்னுடைய பலியின் மூலமாக அவர்களை மீட்டுக் கொண்ட விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி இப்போ ஆசாரியனை வந்து சந்திச்ச அவருடைய குஷ்டரோகம் சரியாயிடுச்சு, உடனே அவர் எங்க வர வாய்ப்பு இருக்குதுன்னா அவர் பாளையத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப அவர் பாளையத்துக்குள் கூட்டிட்டு வந்த உடனே அவர் மறுபடியும் எங்க போயிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிட முடியுமானா உடனடியாக அவர் அங்க போக முடியாது. அவருக்குன்னு சில சுத்திகரிப்பின் பிரமாணங்கள் அங்க இருக்குது. அது லேவிய ரகமா 14 முழுவதும் இருக்குது, நீங்க வீட்டுல வாசிக்கலாம். இப்ப அதுல இருக்க சில சம்பவங்கள் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அப்ப ஆசாரியன் சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த குஷ்டரோகி பாளையத்துக்குள்ள வர்ற தேவனுடைய உறவுக்குள்ள அவர் வந்துறத நம்ம பாக்குறோம். இப்ப தேவனுடைய உறவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண வேண்டி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகணும்னா அல்லது பரம கானானுக்குள் போகணும்னா அல்லது பரலோகத்திற்கு போகணும்னா அவர் செலுத்த வேண்டிய சில பலிகள் அங்க இருக்கிறத பாக்குறோம். அது நமக்கு நல்லா தெரியும். அந்த பலிகளை தேவன் அந்த குஷ்டரோகியின் சுத்திகரிப்பின் பிரமாணத்துல வச்சிருக்கிறார். அவர் என்னென்ன பலியெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கெடாக்கள் அவர் அங்க செலுத்தணும், குற்ற நிவாரண பலியாக 1 பெண் ஆட்டுக்குட்டி அவர் செலுத்தணும், அது மாத்திரம் இல்லாம சர்வாங்க தகன பலியாக 1/3 மாவு அவர் 1/3 மாவு கூட அவர் அங்க செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த பலி எல்லாம் அவர் செலுத்தணும். பாவ நிவாரணம், சர்வாங்க குற்ற நிவாரணம், சர்வாங்க தகனம், இந்த 3 பலிகளும் அவர் செலுத்தினதுக்கு அப்புறம் அவர் செலுத்துவதற்குரிய பொருள்கள் கூட அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 2, 3 + 1/3 மாவு அவங்க செய்யணும். இந்த விஷயம் நான் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப கண்டிப்பாக தேவனுடைய ஜனமாக மாறக்கூடியவர்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய சரீரமாக அழைக்கப்பட்டிருக்க ஜனங்கள் இந்த பலிகளெல்லாம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். முதலாவது அவருடைய பாவ நிவாரணத்தின் மேல அவங்க என்ன பண்ணணும், விசுவாசம் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கப்புறம் அவர்கள் அறியாது செய்கிற அந்த தவறுதலுக்கு அவர்கள் குற்ற நிவாரணம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கப்புறம் அவர்கள் தன்னை முழுவதுமாக தேவனுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய சர்வத்தையும் தகனம் செய்தால்தான் அவர் எங்க போக முடியுமா, தன்னுடைய வீட்டுக்கு அங்க போக வேண்டியது அவசியம். அந்த வீடு குறிக்குது பரலோக வாய்ப்பை அருமையாக குறிக்குது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது பாருங்க சகோதர சகோதரி, இதில் இன்னும் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குஷ்டரோகியின் பிரமாணத்துல அவர் பாவ நிவாரணம் செலுத்துற, அதைத் தொடர்ந்து குற்ற நிவாரணம் செலுத்துற, அந்த குற்ற நிவாரண பலியில் அவருக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். லேவிய ராகமம் 14:14 மற்றும் 17.
அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன்.
பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தம் எடுத்து அந்த குஷ்ரோகிக்கு எங்கெல்லாம் தடவணுமா, சுத்திகரிப்பின் வேலையில அவருடைய வலது காதின் மடல், வலது கையின் கட்டை விரல், வலது காலின் கட்டை விரல் அங்க தடவணும். இந்த ஒரு சம்பவம் யாருக்கு செய்வாங்க தெரியுங்களா? பாருங்க, இந்த வலது காதின் மடல், வலது கட்டை விரல், கையின் கட்டை விரல், வலது காலின் கட்டை விரல் ரொம்ப முக்கியமானது. இது யாருக்கு இந்த ஒரு பிரதிஷ்டை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனை அபிஷேகம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இதே ஒரு ப்ராசஸ் நடக்கும். வசனம் வாசிக்கலாம், லேவிய ராகமம் 8:23 வசனம்.
பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான்.
பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த ஆரோன் கொண்டு வரக்கூடிய அந்த மிருகத்தை கொலை பண்ணி அதனுடைய ரத்தம் எடுத்து என்ன பண்ணணும், அவருடைய ஆரோனுடைய காதின் மடல், கையின் கட்டை விரல், காலின் கட்டை விரல்ல தடவ வேண்டி இருக்குது. பாருங்க, வேதத்துல எவ்வளவோ சுத்திகரிப்பின் பிரமாணம் இருக்குது, எவ்வளவோ சுத்திகரிப்பு நடந்துட்டாலும் குசுநோய்க்கு மாத்திரமே ஆசாரியனுக்கு செய்துட்ட அதே சூழ்நிலையை செய்ய வேண்டிய ஒரு அதிகாரத்தை தேவன் அவங்க கொடுத்த ஒரு என்ன அனுமதி கூட அவர் அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப இது நமக்கு நல்லா தெரியும், காது கட்டை விரல் கால் விரல் தெரியும், கேட்கணும், அதன்படி செய்யணும், அதன்படி நடக்கணும். அப்படி இருந்தா தான் அங்க போக முடியும். அப்ப பாருங்க, தேவன் ஏன் அந்த குசுரோகிக்கு அங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது, இது ஆசாரியனுக்கும் அதே சம்பவம், பாளையத்துக்கு வெளியில இருந்து வந்த குசுரோகிக்கும் அதே சம்பவத்தை அங்க செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ ஆசாரியன் யார் குறிக்கிறானா, நம்முடைய ஆண்டவராக இயேசுவை அங்க குறிக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது கூட இதே சம்பவங்கள் தான் அங்க நடந்துச்சு. அதே போல இன்னைக்கு புறஜாதி ஜனங்களுக்குள் இருந்து புது சிருஷ்டி வாய்ப்புகள் ஒருத்தர் வர்றாருனா அவங்களுக்கு கூட என்னதான் செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க, இதே பிரதிஷ்டை அங்க செய்யப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த குஷ்ரோகி யாருக்கு அடையாளம்னா, புறஜாதி ஜனங்களுக்குள் இருந்து இன்னைக்கு புது சிருஷ்டி வாய்ப்புகள் வந்திருக்கிற அருமையான தனிப்பட்ட நபர்களுக்கு அவங்க அருமையான அடையாளமாக இருக்குது. அப்ப இது ஆரோன் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்கு. அன்னைக்கு மோசே தான் அங்க தடவுனார் பிரதான ஆசாரியனுக்கு, ஆனா இந்த குஷ்ரோகிக்கு யார் தடவுறாங்க, பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் அங்க தடவுறார். அப்ப கர்த்தர் மூலமாக இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம்னா பெற்றுக்கொள்கிறோம், ஒரு புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப பிரதான ஆசாரியன் யார் குறிக்கிறானா, நியாய பிரமாண சட்டத்திட்டத்திற்குள் வந்துட்ட நம்முடைய ஆண்டவராய் இயேசு அல்லது தலையாகிய கர்த்தரை அருமையாக அடையாளப்படுத்துகிறார். இந்த குஷ்ரோகி யாரை அடையாளப்படுத்துகிறார்னா, இன்னைக்கு புறஜாதி ஜனங்களுக்குள் இருந்து அவருடைய சரீர அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் அல்லது புது சிருஷ்டிகளை பாத அங்கங்களை அருமையாக அடையாளப்படுத்துறார். ரெண்டு பேருக்கும் பலி ஒன்னேதான் அங்க நடக்கிறது. நான் ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் செய்யணும். பிரதான ஆசாரியனாக கர்த்தர் வந்துட்டாலும் கூட சரி, புறஜாதி ஜனங்களுக்குள் வாய்ப்பில் இருந்து அவங்க வந்துட்டாலும் சரி, ரெண்டு பேரும் செலுத்த வேண்டிய நடந்து போக வேண்டிய வழி ஒன்னே ஒண்ணுதான், அந்த இடுக்கமான வழி. கர்த்தர் இயேசு கடந்து போயிட்ட அதே பாதையில தான் இவங்க கடந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், தேவன் குஷ்ரோகியின் பிரமாணத்துக்கு மாத்திரமே இந்த ஒரு சம்பவம் கொடுத்த, வேற எந்த ஒரு பிரமாணத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பலிகள் அங்க செய்ய வேண்டியது அவசியம் இல்ல. இன்னும் நீங்க இதுல கவனிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாய்ப்புகளை வந்துட்டாலும் எல்லாரும் தாளந்துகள்ல ஒரே மாதிரி அழைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பலி செலுத்துகிறதுல ஒரே மாதிரி அழைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க அப்படி இல்ல. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்குது, அவனவன் தன் தன் திராணிக்கு தக்கதாக அங்க செய்யணும். இதே விஷயத்தை தேவன் எங்க வச்சிருக்கிறானா, இதே குஷ்ரோகியின் பிரமாணத்துல வச்சிருக்கிறத நம்ம பாக்கிறோம். பாருங்க லேவிய ராகமம் 14:21-22 நம்ம பார்க்கலாம்.
அவன் இம்மாத்திரம் செய்ய திராணி அற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 1/10 ஆளாக்கு எண்ணெயையும்.
போதும் சிஸ்டர், இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு குஷ்ரோகி என்ன சுத்திகரிப்பின் பிரமாணத்துல அவர்கள் பயன்படுத்த வேண்டியது, ரெண்டு ஆட்டுக்கெடா, ஒரு பெண்ணாடு, 1/3 மாவு செய்யணும். ஒருவேளை அதை செய்வதற்கு அவர் திராணி இல்லாதவரா போயிருந்தா, ஒருவேளை அந்த குஷ்ரோகி ஏழையான குஷ்ரோகியா இருந்தா அவர் போய் கடன் வாங்கி செய்ய முடியுமா? தேவன் அவருக்கும் கொடுத்திருக்கிறார் பாருங்க பிரமாணம், அவன் தன் திராணிக்கு தக்கபடி ஒரே ஒரு ஆட்டு தான் கொண்டு வர சொல்றார், 1/10 மாவு தான் செய்ய சொல்றார். இந்த மூன்று பலிகளையும் சேர்த்து பாருங்க என்ன அருமையான விஷயம். அதே போலதான் இந்த வாய்ப்புகளை வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரே வகையான தாளந்துகள் வந்தது கிடையாது. கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் போதும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உண்மையும் உத்தமமான ஊழியம், நிறையத்திலே உண்மையா இருந்தாலும் அவரும் உண்மையும் உத்தமமான ஊழியம் தான். அப்ப இங்க இந்த வாய்ப்புகளை வந்திருக்கிற நம் அனைவருமே அவன் அவன் திராணிக்கு ஏற்றார் போல பலிகளை செலுத்தினால் போதும் எங்கே வாய்ப்பு கிடைச்சிருந்தா கர்த்தருடைய சரீர அங்கமாக கூடிய வாய்ப்பு இருக்குது. தலை செய்த அதே பலியை நம்மளால செய்ய முடியாது. அது அப்போஸ்தல் பவுல் சொன்னார், அவருடைய பாடுகளில் குறைவானதை நான் செஞ்சிருக்கேன். நமக்கு என்னதான் செய்யணும், அந்த பாடுகளை இன்னும் ரொம்ப சொல்பமானது தான் நம்மளால செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற புறஜாதி ஜனங்களுக்குள் இருந்து வந்திருக்கிற இந்த புது சிருஷ்டிகள் அவர்கள் அவர்களுக்கு தேவன் அருளப்பட்ட வரத்தின்படி செஞ்சு முடிச்சிட்டாலே போதும், அவர்கள் என்ன தக்க வைத்துக் கொள்ளலாம்னா தன்னுடைய சொந்த வீடாகிய பரலோக வாய்ப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதை விட்டுட்டு மேலான செஞ்ச அந்த பலிதான் நான் செய்யணும் முயற்சி பண்ணீங்கன்னா அது பிரச்சனைக்குள்ள போய் முடியும். அதை கூட நம்ம பின்பகுதியில நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரி பாருங்க இப்படியாக. அப்ப இதுதான் இந்த குசுரோவை குறிச்சு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். இதை பேசணும்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிரும், நமக்கு நேரம் அவ்வளவு இல்லை அதை மட்டும் பேசுறதுக்கு. இப்ப இந்த குசுரோகியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், குசுரோகம் பாவத்திற்கு அடையாளம். அந்த குசுரோகி யாருக்கு அடையாளம்னா இன்னைக்கு புறஜாதி ஜனங்களுக்குள் இருந்து இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அருமையான அடையாளம். அவர் செய்ய வேண்டிய பலிகள் அவங்க அவங்க திராணிக்கு ஏற்றாறு போல செஞ்சிடணும். இந்த வாய்ப்பு நமக்கு யார் மூலம் கிடைச்சிருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே இங்க கிடைச்சிருக்கத நம்ம பாக்குறோம். அப்ப இவ்விதமாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா அவர் யாரா மாறிடுறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியில இருந்து தேவனற்ற நிலைமையில இருந்து இன்னைக்கு தேவனுடைய சொந்த ஜனமாக அப்பா பிதான் கூப்பிடுகிற அந்த ஒரு உரிமையோடு இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு புது சிருஷ்டியாக. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அவன் யாராக மாறுறான்னு பாத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டியாக அவர் அங்க மாறுகிறார். அப்போ ஒருவர் புது சிருஷ்டியாக மாறிட்டார், இதை நீ அடுத்த சர்ச்சிலே போகலாம். அப்போ ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்தோடனே அவர் யாரா மாறுறான்னா புது சிருஷ்டியாக மாறார். அப்போ ஒரு புது சிருஷ்டியா மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அந்த பராமரிப்பு எவ்வளவு மேன்மையானது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனேயும் அவர் புதிய சிருஷ்டியாக மாறுகிறார். புதிய சிருஷ்டியா மாறினோடனே அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லது கர்த்தருடைய கர்த்தருக்கு கீழாக வர்றாங்க. வசனம் எடுத்துக்கலாம், யோவான் 10:27-29 நாம் வாசிக்கலாம்.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
பாருங்க, கர்த்தர் இயேசு அருமையா சொல்லும் பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ ஒருவர் புது சிஷ்யா மாறினதுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் அவன் புது சிஷ்யாக மாறுகிறான். அப்ப மாறினா என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய மந்தைக்குள் அவங்க போயிடுறான். அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கிற அந்த ஆடுகள் கர்த்தருடைய மந்தைக்குள் போயிடும். அப்போ அந்த புது சிருஷ்டியை சுத்திலும் எந்த ஒரு வேலி இருக்குதுன்னா கர்த்தர் இயேசு என்கிற வேலி அங்க இருக்குது. அவர் கையில இருந்து யாராலும் பறித்துக் கொள்ள முடியுமா? அவைகளை என் கையில் இருந்து ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் வந்தவனையும் கிறிஸ்து என்கிற மந்தைக்குள்ள பிரதான மேய்ப்பனுடைய கண்ட்ரோலுக்குள்ள பாதுகாப்புக்குள்ள அவர் அங்க போயிடறத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது.
பாருங்க, இங்க அருமையா கர்த்தர் இயேசு என்ன சொல்றனா, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் புது சிஷ்யா மாறினா முதலாவது சர்க்கிள் கர்த்தருடைய மந்தைக்குள் வந்துடுறாங்க. மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு ஆடு மந்தைக்குள் இருக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான பாதிப்புமே கிடையாது, கிறிஸ்து என்கிற மெய்ப்பனுக்குள்ளாக இருக்கு. அதை விட இன்னும் மேலாக போகும் பொழுது அவைகளை யார் கொடுத்துட்டாராமா, பரலோக பிதாவை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் கையில இருந்து என்ன பண்ண முடியலாம். அடுத்ததான பாதுகாப்பு வளையம் எங்க போகுதுன்னா புது சிருஷ்டி, அதை சுத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, அதை தாண்டி பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பும் அங்க இருக்குது. அவைகளை அவருடைய கையில் இருந்தும் யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியை வெளியில விடுவதற்கோ அல்லது யாராவது எதிரிகள் வந்து தாக்குவதற்கோ ரெண்டு பேருமே என்ன பண்றது இல்லையா, அனுமதி கொடுக்கறது இல்ல. உலகத்துல இவங்களை விட யாராவது மேலாடவங்க இருக்கிறாங்களா, இவ்வளவு உங்களை விட பெரியவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? இதை விட ஒரு பாதுகாப்பு ஒரு புது சிருஷ்டிக்கு அவசியமா? இதை தாண்டி யாராச்சும் ஒருத்தர் உள்ள வந்துட முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரி. அப்போ பாருங்க, பாளையத்துக்கு வெளியே தேவனற்ற நிலைமையில இருந்து இன்னைக்கு இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரிக்கும் தேவனுடைய பாதுகாப்பு எப்படி இருப்பார்? கர்த்தருடைய கையில இருந்தும் யாராலும் எடுக்க முடியாது, தேவனுடைய கையில இருந்தும் யாராலும் எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு புது சிஷ்யும் அநேக தாக்குதலுக்கு உட்படுகிறார்களே, அநேக எதிரிகளுடைய தாக்குதல்கள் பிடிபட்டுக்கிறாங்களே, இந்த வாய்ப்பை விட்டு வெளியே போயிடுறாங்களே, எப்படி நடக்குது என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? முதலாவது இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கும் தெரியறதில்லை. இன்னைக்கு வாசித்த சங்கீதம் கூட அப்படியாகத்தான் இருந்துச்சு. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அப்போ ஒரு புது சிஷ்யா மாறிட்டா இன்னைக்கு தேவனுக்குள் வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்து ரெண்டு பேர்த்த தாண்டி வெளியில உள்ள யாருமே நுழையவே முடியாது. இந்த ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது இன்னைக்கு எப்படி இந்த ஒரு வாய்ப்பை நாம் தவற விடுகிறோம், இன்னைக்கு எப்படி இந்த வாய்ப்பை நாம் இழந்து போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உறுதியா சொல்ல முடியுமா, இன்னைக்கு நான் இந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தைரியமா சொல்லிட முடியுமா? பாருங்க, நம்ம யோசிச்சுதான் சொல்ல வேண்டியது. யாரும் தைரியமா டக்குனு இல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான தாக்குதல்ல நம்ம பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப புது சிருஷ்டிக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த எதிரி உள்ள வருவதற்கு தேவனும் கர்த்தரும் அனுமதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அந்த எதிரிகளின் தாக்குதலுக்குள்ளாக இவர்கள் அகப்படுகிறார்கள் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப புது சிருஷ்டிக்கு எதிரிகள்னா உலகத்துல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. நான்கு எதிரிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்னு உலகம், இன்னொன்னு மாம்சம், இன்னொன்னு பிசாசு, இன்னொன்னு போப் மார்க்கம். இந்த நான்கு எதிரிகள் உள்ள வருவதற்கு யாரு ரெண்டு பேரும் அனுமதிக்கிறது இல்ல. ஆனா இந்த எதிரிகளின் கையிற்குள்ளாக இன்னைக்கு புது சிஷ்யர்கள் மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாய்ப்பை இழந்து போறாங்களே, எந்த வகையில எப்படியாக இந்த சம்பவம் நடக்கும், இந்த ஒரு சூழலுக்குள், இந்த ஒரு அவலமான நிலைக்குள் எப்படி அந்த ஒரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரி தள்ளப்படுறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த பாதுகாப்பு எல்லையை யாரும் தொடவே முடியாது, அதுக்குள் வரவும் அனுமதி கிடையாது. ஆனாலும் வாய்ப்புகள் அங்க இழந்து போகும், வாய்ப்புகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த வாய்ப்பை இழந்து போறோம். ஆலோசனைகள் சொல்லப்படுது, யாரும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீங்க அதை ரொம்ப கவனமா பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த வாய்ப்பு ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு, இல்லைன்னா வாய்ப்பு அங்க போயிடும் அப்படின்னு. அப்ப எந்த அடிப்படையில் இது போகுது அப்படின்னா, இது கூட அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரி தான் அதுக்கு காரணமே ஒழிய வேற யாருமே காரணம் கிடையாது. எந்த அடிப்படையில் அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வாய்ப்புகளை வந்திருக்கிறோம், தேவனற்ற நிலைமையிலிருந்து இன்னைக்கு தேவனுடைய உறவுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம்னா, இது தேவன் எந்த அடிப்படையில் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறார்னா பாருங்க. வசனம் வாசிக்கலாம், கலாத்தியர் 5:13.
சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள்.
நம்மளுடைய அழைப்பு எப்பேற்பட்டதா? சுயாதீனமான அழைப்பு. இன்னொரு வசனம் பார்க்கலாம், கலாத்தியர் 4:26.
மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள்.
பாருங்க, மேலான எருசலேம் சுயாதீனமானவள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 1 பேதுரு 2:16.
சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள்.
பாருங்க, நம் சுயாதீனம் உள்ளவர்களாகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தியோ கம்பல் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கல. அப்ப பாருங்க, பாதுகாப்பு வளையத்துக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது, ஆனா பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வர யாரால முடியும்னா அந்த புது சிருஷ்டிக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள வருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனா உள்ள இருந்து வெளியில வர அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரிக்கு இருக்கு. எந்த அடிப்படையிலனா அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுயாதீன அடிப்படையில. பாருங்க, தேவன் ஆதாம சிருஷ்டி பண்ணி வச்ச, ஆதாம் வெளியில வரும்பொழுது தேவன் தடுத்துட்டாரா? ஆதாம் எதன் அடிப்படையில் அந்த வாய்ப்பை விட்டு வெளியே வந்தார்? அவருடைய சுயாதீனம் அங்க பயன்படுத்தப்பட்டது. தேவன் என்ன பண்றது இல்லைன்னா, யாருடைய சுயாதீனத்திலும் தலையிடுகிறவர் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே முழு சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம், முழு சுதந்திரம். அதனாலதான் இங்க வந்து யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்றது கூட கிடையாது. அறிவிப்பு தான் கொடுக்கறோம், தாழ்மையா நீங்க ஏதாவது சில விஷயங்கள் செய்யுங்க, நல்ல விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு பிரதர் கூட சொன்னார். ஆனா பெயர் சபையெல்லாம் அப்படி எல்லாம் இருக்க முடியாது, கண்ட்ரோல் அங்க இருக்கும். பாருங்க, இந்த ஒரு சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணிடுறோமா, துர்க்குணத்தின் மூடலாக பயன்படுத்திடுறோம், நமக்காக பயன்படுத்திடுறோம். அந்த சுயாதீனத்தை வைத்து வெளியே வரும்பொழுது தேவன் என்ன பண்றது இல்லைன்னா, தடை பண்ணுவது கிடையாது. ஆதாமுக்கு அதே அனுமதி, அவருடைய சந்ததியாக இருக்கிற நமக்கு கூட அதே ஒரு அனுமதி தான். அப்ப அந்த சுயாதீனத்தை விட்டு சுயாதீன அடிப்படையில் நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா, வெளியில யார் இருக்கிறார்? அப்போஸ்தல் பவுல் சொல்றார், உங்கள் எதிரி எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படியே அந்த சர்க்கிளுக்கு வெளியில அவர் எப்பவுமே இருக்கிறார். நீ வெளியில வந்துட்டீங்கன்னா உன்னை பிடிச்சிருவார், ஏதோ ஒரு பலவீனத்துல நீங்க அகப்பட்டுருவீங்க. அப்ப தேவன் கொடுத்திருக்கிற அந்த சுயாதீன அடிப்படையில ஒரு சகோதரன் சகோதரி அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது யாருடைய, யாரையுமே நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. இதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதற்கு காரணம் அந்த புது சிருஷ்டியே தான் காரணமாக இருக்கு. அப்ப தன்னுடைய சுயாதீனத்தை அவர்கள் தனக்காக அல்லது தன்னுடைய பலவீனத்தை நிமித்தம் தன்னுடைய சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அவர்கள் பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வரும்பொழுது வெளியே இருக்கிற எதிரி அவர் சமயம் பார்த்து என்ன பண்ணிடுறானா, அவர்களை அங்க பிடித்துக் கொள்கிறத நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய சுயாதீனத்தை பாருங்க, அந்த துர்க்குணத்தின் மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கே எப்படி இருக்கணுமா, அடிமைகளாக நம்ம இருந்தோம்னா, ஒருவேளை அந்த அடிமைத்தனம் எனக்கு பிடிக்கல, நீ வெளியில வந்துட்டா, தேவன் விடுறது சரி பரவாயில்லப்பா அப்படின்னு வெற்றுவார் ஒழிய இல்ல, நீ இருந்ததை அவனை கட்டாயப்படுத்துறது கிடையாது. அடுத்து இன்னொரு அடிமை உள்ள வந்துருவார், அடுத்த பாதுகாப்பு வளையம் மாறி மாறி போயிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னைக்கு நமக்குள்ள அந்த பாதுகாப்பு வளையம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்குதா நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அல்லது பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில இருக்கிறோமா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த எதிரிகளுடைய தாக்குதல் நமக்குள்ள எப்படி இருக்கு, அது எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு உலகம் மாம்சம் பிசாசு போப் மார்க்கம் அவங்க எதிரிகள் தான், ஆனா அந்த எதிரிகளின் தாக்குதலுக்குள் நம்ம பிடிபட்டு இருக்கிறோமா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதற்குத்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாலு குஷ்ணரோகிகளை நம்ம பார்க்க போறோம். இந்த நான்கு குஷ்ணரோகிகள் இந்த நான்கு விதமான எதிரிகளின் கையில சிக்கப்பட்டு அதனுடைய பிரதிபலிப்பை நமக்கு சுட்டி காட்டுறான். அவங்க எந்த வகையில் அதை பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஒரு பிரதிபலிப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஒரு எதிரியின் கையில் அகப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நீங்க எதிரிகள் கையில மாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா சிங்கம் கையில மாட்டினா அதை என்னதான் பண்ணிடும், அதை சாகடிச்சிடும். சிங்கப்பிடி வந்து ரொம்ப பெருசு, அதை கையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பிடிச்சு பட்டிருந்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதுல இருந்து மீள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த நான்கு குஷ்ணரோகிகள் கூட அவங்க சித்தரிப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம வேதாகமத்தில் இன்னும் நீங்க ரொம்ப கவனமாக கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவன் இந்த குஷ்ணரோகத்தை யாருக்கும் கொடுக்கறதே கிடையாது. யாருக்குதான் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஜனமா இருந்து தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை என்னன்னா குஷ்ணரோகம். அப்ப ஒருத்தர் குஷ்ணரோகியா மாறிட்டா பிரமாணம் என்ன சொல்லுது, அவன் தேவனற்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்ப தேவனற்ற நிலைமைக்கு போயிட்டா நமக்கு பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்குங்களா? அங்க கண்ணி அங்க இருக்கு, எதிரிகள் அப்படியே ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அந்த குஷ்ணரோகத்துல மாட்டி இருக்கிறோமா? அப்ப பாருங்க, தேவன் குஷ்ணரோகத்தை யாருக்குத்தான் அனுமதிக்கிறார்னா, தேவனுடைய ஜனமா இருந்து அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்காம அவருடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனை குஷ்ணரோகம். அப்ப குஷ்ணரோகம்னா என்னன்னா தேவனுடைய உறவை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு, அல்லது தேவனுடைய பாதுகாப்பை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு. தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா, நீங்களும் நானும் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, எதற்குதான் இந்த நான்கு குஷ்ணரோகிகளை நம்ம பார்க்க போறோம். அந்த நான்கு குஷ்ணரோகிகள் யார் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த நான்கு குஷ்ணரோகிகளுமே தேவனால் அருமையாக பயன்படுத்தப்பட்ட ஜனங்கள். முதலாவது அந்த குஷ்ணரோகி யார் நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதல் குஷ்ணரோகி மிரியம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவன், தேவனுக்கு ரொம்ப விசுவாசம் உள்ளவன். எகிப்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த செங்கடல் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் மிரியமனுடைய அந்த ஆட்டம் எப்படி இருந்துச்சு, அவனுடைய பாடல் எப்படி இருந்துச்சு, நீங்க கவனிச்சுப்பா. அடுத்த குஷ்ணரோகி கேயாசி, இவர் கூட உங்களுக்கு நல்லா தெரியும், எலிசாவினுடைய உடன் வேலைக்காரராக அவர் அங்க இருந்ததை நம்ம பாக்குறோம். அடுத்த குஷ்ணரோகி யோவாப், இவர் கூட தாவீதினுடைய சேனாதிபதியாக இருந்தவர், தாவீதின் நாட்கள் அவருக்கு வலதுகை மாதிரி இருந்த ஒரு மனுஷன். அடுத்து உசியா, தேவனால் ரொம்ப உயரமான நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்ட ஒரு ராஜா. இந்த நான்கு குஷ்ணரோகி, இந்த நான்கு பேருமே யாருதான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விட்டது மிரியம் தான், அதை பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போனதும் மிரியம் தான், மறுபடியும் தன்னுடைய தாயை கொண்டு போய் அங்க விட்டதும் மிரியம் தான். அப்ப மோசே உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் என்று வேதாகமத்தின் கதாபாத்திரம் யாரா சொல்லுதுன்னா, மிரியமே அங்க அருமையாக சொல்லுது. ஆனா அதே மிரியம் அவங்க என்ன ஒரு பலவீனத்துல மாட்டினாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, குஷ்ணரோகம் என்கிற ஒரு வியாதிக்குள்ள அவங்க வந்தாங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க நினைச்சு, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த குஷ்ணரோகம் வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது நம்ம வசனம் வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 12:1-2 நம்ம வாசிக்கலாம்.
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார்.
பாருங்க, இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மிரியம் தன் சகோதரன் ஆரோனையும் கூட்டிட்டு அவரை இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டார். அதை ஒரு காரணமா வச்சுட்டு இப்ப அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க, நீங்க மட்டும்தான் தேவனால் அழைச்சி வரப்பட்டீங்களா, நாங்க வரலையா? இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா, மோசையினுடைய அந்த இருக்கிற அந்த நிலைமைக்கு இவர்களுடைய பார்வை அங்க போகுது. தேவன் அவரத்தை வச்சுதான் பேசினார். இப்ப உடனே அதை தேவன் கேட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சம்பவம் வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். அங்க என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் எங்க கூட்டு வர சொல்லுவா, நீங்க ஆசரிப்பு கூடாததுக்கு வாங்க சொல்லுவார். அங்க போய் நிப்பாட்டிட்டு தேவன் என்ன பேசுவார்னா, மோசை எப்பேற்பட்டவர் தெரியுமா, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா நான் அவருக்கு சொப்பனத்துல சொல்லுவேன், அதை வந்து சொல்லுவார், அது தீர்க்கதரிசி. ஆனா மோசை அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் அவன்கிட்ட முகமுகமா நான் பேசணும், ஆனா நீங்க அவனுக்கு விரோதமா நீங்க எப்படி நீங்க பேசலாம்? அப்ப இங்க சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய மாம்சீக பலவீனம் மிரியம் இருந்து அங்க வெளிப்படுகிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு ஸ்திரீ அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க,
அது நிமித்தம் அவர்கள் இருக்கிற அந்த ஸ்தானம் இவங்களுக்கு இடர்லாக இருக்கு. ஏன்னா நல்லா தெரியும், இஸ்ரேல் தேசத்துல புறஜாதி ஜனங்களை யாரும் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த ஒரு சூழல்ல மோசே போயிட்டார். இப்ப தன்னுடைய பலவீனத்து நிமித்தம் மோசே இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு தான் மாத்திரம் விருப்பப்பட்டதும் இல்லாம தன்னுடைய ஆரோனையும் அங்க கூட்டிட்டு போறான். இவங்க ரெண்டு பேரும் போய் பேசுறாங்க. ஆனா யாருக்குதான் குஷ்டரோகம் வந்துச்சு நம்ம கவனிச்சோம்னா, மிரியமுக்கு தான் வந்துச்சு, ஆரோனுக்கு வரல. என்ன காரணம்னா, ஆரோனை தூண்டி விட்டது யார் தான் நீங்க பாத்தீங்கன்னா, மிரியம். தன்னுடைய மாம்சீக பலவீனத்தை வச்சுட்டு, ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் புது சிருஷ்டியை எப்படிதான் பெற்றுக் கொள்ளுகிறான்னா, மண் பாண்டத்துக்குள் தான் அவங்க வச்சிருக்கிறான். இந்த மாம்சம் தான் அந்த புது சிருஷ்டியை வளர்க்கிறதுக்கு மிக முக்கியமான கருவியாக தேவன் இந்த பூமியில அங்க வச்சிருக்கிறார். அப்ப இந்த மாம்சீக பலவீனம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஒருவர் தலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது காலானது என்ன விருப்பப்படும், நீங்க பாத்தீங்கன்னா, நான் தலையாக மாறக்கூடிய ஒரு விஷயத்தை அது எதிர்பார்க்கும். இது மாம்சீக பலவீனத்தில் வரக்கூடியதுதான். இந்த ஒரு சூழல் மிரியமுக்கு வந்துச்சு. இந்த ஒரு நிமித்தம் தேவன் என்ன பண்ணாரா, அவர்களை கடிந்து கொண்டார். அந்த நிமிஷத்துல தேவன் அவருடைய சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சு என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு சாபம் வந்துச்சு. அவள் உறைந்த பணி போல் குஷ்டரோகியாக மாறினாள். ஆரோன் உடனே அவங்களை பார்த்துட்டு ரொம்ப கதறாங்க, ஆண்டவனே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். பாருங்க, இது மாம்சீக பலவீனத்துல வரக்கூடிய ஒரு பலவீனம். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனா இந்த நான்கு குஷ்டரோகிகள் ரொம்ப விசேஷமானவங்க. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நாலு பேருமே குஷ்டரோகியா மாறினாங்க, ஆனா நாலு பேரும் சுகமானாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் கேள்விக்குறி. ஒரே ஒருத்தர் தான் சுகமானாங்க, அந்த குஷ்டரோகத்திலிருந்து மறுபடியும் மீண்டாங்க. மீதி இருக்கிற மூன்று பேருமே அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவர்கள் மீளவே இல்லை, கடைசி வரை குஷ்டரோகியாகவே மரிச்சு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அற்றவர்களாகவே இந்த பூமியில அவங்க மரிச்சவங்களுக்கு அருமையான அடையாளம். ஆனா மிரியம் மாத்திரமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவர்கள் விடுபட்டதை நம்ம பாக்குறோம். அவர் அந்த விடுபடுதல் நடந்தாலும் எப்படி நடந்துருச்சு அப்படி நீங்க பார்க்கும் பொழுது, அதுல நம்ம ஏழாம் வசனம் நம்ம பார்க்கலாம்.
என் தாசனாகிய மோசே,
சரி மன்னிக்கணும், 15 வசனம்.
அப்படியே மிரியாம் 7 பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து
13 நீங்க வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்.
பாருங்க இந்த இடத்துல என்ன நடக்குது, அவர் குஷ்டரோகியா மாறின உடனே தேவன், சாரி மோசே என்ன பண்றாருனா, தேவனுடைய சன்னிதானத்துல ஆண்டவனே அவங்களுக்காக நீங்க இரக்கம் பாராட்டணும், ஒரு முதிர்வ ஒரு தாயின் கருவிலிருந்து சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு பிறகுற குழந்தை மாதிரி என் சகோதரி மாறிட வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப தேவனுடைய சன்னிதானத்துல அவர் கதறுவார். அந்த கதறலின் நிமித்தம் என்ன நடக்க பாருங்க, மிரியமின் நிமித்தம் அவங்களுக்கு வியாதி சுகமாகல, மோசையினுடைய கதறலின் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். என்ன ஆப்ஷனா, அடுத்த வசனம் நீங்க பாக்கலாம்.
கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார்.
பாருங்க, ஒரு சகோதரி தன் தகப்பன் காரை துப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு வாலிப சகோதரி மேல அவங்க செஞ்ச ஒரு தவறு நிமித்தம் காரை துப்பிட்டா, அதை விட அவமானம் வேற ஏதாச்சும் இருக்குமா? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சகோதரிகள் செத்து கூட போயிடுவாங்க, கேட்டுங்களா? அந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்குள்ள போய் வர வேண்டியது அவசியம். ஒரு தகப்பன் காரை துப்பினது உண்டானால் அவள் 7 பாளையத்துக்கு வெளியில இருக்க வேண்டியது அவசியம். அந்த வியாதி சுகமாகற வரைக்கும் வெளியில இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் அவங்க சேர்த்துக் கொள்ளப்படலாம். இந்த ஒரு கடினமான சூழல் நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நிலைமை. இந்த மாம்சீக பலவீனத்தில் நாம் தவறும் பொழுது அந்த பாளையத்துக்கு வெளியில போயிட்டாலும் உள்ளே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இங்க யார் இருக்கிறார்னா, மோசேயினுடைய அந்த வேண்டுதல் அங்க இருந்துச்சு. அப்ப அந்த மோசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, சகோதர சகோதரி, கண்டிப்பாக நாம் மாம்சீக பலவீனத்தில் தவறாதவர்கள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக நம்முடைய மாம்சீக பலவீனத்தில் அநேக பாவங்கள் நம்ம செய்யத்தான் செய்வோம், சில நேரங்கள் இடறி விழுந்துருவோம். ஆனா இதிலே ஒரு தேவன் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறார், கர்த்தருடைய பரிந்து பேசுதல் நமக்காக அங்க இருக்கு. நாம் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசனம் போய் புடிச்சிட்டோம்னா, இந்த மாம்சீக பலவீனம் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது நம் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் போய் நம்முடைய முறையீடுகள் அங்க இருந்துருச்சுன்னா, தேவன் என்ன பண்றாராம், நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா என்ன பண்ணி ஏற்றுக்கொள்கிறார்னா, அந்த சிக்ஷையை அவர் அங்க அனுமதிக்கிறத பாக்குறோம். அதான் வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தல் பவுல் சொல்றார், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:7 வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம்.
நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ?
பாருங்க, இந்த மாம்சீக பலவீனத்தில் நாம் தவறும் பொழுது தேவன் கண்டிப்பாக நம்மளை சிக்ஷிப்பார். அந்த சிக்ஷையை நீங்கள் சகித்தால் மறுபடியும் தேவனுடைய புத்திரராக கூடிய மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அந்த சிக்ஷையை நீங்கள் சகிக்கலைனா, நீங்கள் யாரோட பிள்ளைகளா போயிடுவீங்க? நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக போயிடுவீங்க. அப்ப நம்முடைய மானசீக பலவீனத்தில் நாம் தவறுதல் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு குஷ்டரோகம் வரத்தான் செய்யும், தேவனுடைய உறவை இழப்போம். ஆனா நமக்காக பரிந்து பேசக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு அங்கே இருக்கிறார். நம்ம அவருடைய கிருபாசனத்தை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அவருடைய பரிந்து பேசுதலின் அடிப்படையில் நமக்கு தேவன் மறுபடியும் என்ன வாய்ப்பு தர்றார்னா பாளையத்துக்குள் வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது மறுபடியும் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் வரக்கூடிய மேலான வாய்ப்பை தேவன் நமக்கு தருகிறார். ஆனா சிச்சையின் அடிப்படையில், அந்த ஒரு கஷ்டத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்தாக வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த சிச்சை எப்படி இருக்குமா, மிரியம்னுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு தகப்பன் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெளியில இருந்துட்டு உள்ள வர வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த அளவுக்கு ஒரு கடினமான அனுபவத்துக்குள் போய் தான் நம்ம மறுபடியும் உள்ள வரணுமே ஒழிய நம்ம தவறு பண்ணிட்டாயோ பரவாயில்ல, இப்ப நம்ம பிள்ளையே ஒரு பெரிய தவறு செஞ்சுச்சுன்னா உடனே ஏத்துக்கிறோங்களா? அதற்குரிய அந்த தண்டனை கொடுத்துதான் நம்ம ஏத்துக்கிறோம், அடுத்தபடி அது செய்யாம இருக்கு. அதே போலதான் தேவன் நம்மளுடைய பிள்ளைகளாக பாவிக்கிறதுனால நம்மளுடைய மானசீக பலவீனம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாம்சம் தான் நமக்குள் இருக்கக்கூடிய புது சிஷ்ய வளர்க்கிறதுக்கு ஒரு உலைக்களமாக அல்லது ஒரு கருவியாக இங்க இருக்கிறதுனால இந்த மாம்சீக பலவீனத்தில் ஒரு சகோதரன் சகோதரி தவறு செய்யும் பொழுது கர்த்தருடைய பரிந்து பேசுதலின் அடிப்படையில அவருடைய வியாதியை சுகமாக்கிக் கொள்ளக்கூடிய மேலான வாய்ப்பு தேவன் அங்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த சிச்சையை நாம் சகித்தோமே ஆனால் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுவோம், இல்லைனா அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். இதுதான் மிரியமின் வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அவருடைய மானசீக பலவீனத்துல வெளிப்பட்ட அந்த காரியத்தின் அடிப்படையில மோசேயினுடைய பரிந்து பேசுதலின் மூலமாக மீண்டும் ஒரு குணமாகுதல் நடந்துச்சு. ஆனா மீதி நம்ம பார்க்க போற இந்த குஷ்டரோகிகளுக்கு பரிந்து பேசுதல் அங்க இல்லை, யாருமே இல்லை. ஏன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாகவே அந்த பாவத்துல போய் மாட்டாங்க. இப்ப அடுத்ததாக இரண்டாவது காரியத்துக்கு பாருங்க. முதலாவது மிரியம் பார்த்துட்டோம், அவர்கள் உலக மானசீக பலவீனத்தில் அவர்கள் அகப்படும் பொழுது அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இது நம்ம மாம்சம் நம்மள அறியாமலே சில நேரத்தில் செஞ்சிடும். செஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய புத்தி நம்முடைய மனசு உடனே சொல்லும் நம்ம என்ன பண்ணிடும். கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். அநேக நேரங்கள் நாம் தவறு செய்யும் பொழுது நமக்குள் இருக்கிற அந்த புது சிருஷ்டி நம்மளை உணர்த்திடும். நீ தவறு பண்ணிட்ட, தவறா பேசிட்ட, தவறான சில விஷயங்கள் செஞ்சுட்டு, அருமையாக அந்த உணர்வுகள் அங்கே இருக்கும். அந்த அடிப்படையில் உடனே தேவனுடைய சன்னிதானத்தை நம்ம செஞ்சோம். ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பேர்களை குறித்து நாம் பார்க்க போறோம். ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போறோம்னா கேயாஸ். இப்ப இந்த கேயாசிக்கு எதனால குஷ்டரோகம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், அவர் உலகத்திற்கு உலக எதிரியின் கையில் பிடிபட்ட ஒரு சகோதரனுக்கு அருமையான சகோதரிக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது கேயாஸ் குறிச்சு நம்ம பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:20 வாசிக்கலாம். 25 பிரதர் இந்த வசனம் நீங்க வாசிக்கலாம். 20-27 முடிய அந்த சம்பவம் இருக்கு, நம்ம இந்த வசனம் மாத்திரம் வாசிக்கலாம்.
பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான்.
பாருங்க, இந்த சம்பவம் கூட நமக்கு நல்லா தெரியும். நாகமான் வந்து வியாதி சுகமாயிட்டு அவர் போயிருப்பாரு. இவருடைய எண்ணம் எங்க போயிடும்னா நாகமான் கொண்டு வந்த பொருள் மேல போயிடும். அவர் பின்னதாக போயிட்டு அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு இப்ப எங்க வந்தாரா, எலிசாவினுடைய கூடாரத்துக்குள்ள வர்றாரு. வந்தோடனே எலிசா கேட்கிறார், நீ எங்க இருந்து வர்ற? உடனே அவர் என்ன சொல்ற, நான் எங்கேயும் போகவே இல்லை. ஆனா இவர் எங்க போயிட்டு வந்திருக்கிறார்? இவர் போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள்லாம் வாங்கி தன்னுடைய கூடாரத்துல வச்சுட்டு அவர் இங்க வந்துடுறார். அடுத்த வசனம் பாருங்க.
அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா?
பாருங்க, என்ன ஒரு விஷயம் அருமையாக எலிசா என்று சொல்றாரு. நீ அந்த மனுஷனை பார்க்க போகும்பொழுது அவர் இறங்கி வரும்பொழுதே என் மனசு உன்ட சொல்லையா, இது தவறுன்னு சொல்லலையா? ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த பொருள் மேல் ஆசைப்பட்டு அதை வாங்கிட்ட. அந்த அருமை எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் இவைகளெல்லாம் வாங்குகிறதற்கு இது காலமா, இந்த காலம் அதற்குரிய காலமா அப்படின்னு கேட்டார். ஆனா இவர் பாருங்க, அங்க கேட்கும் பொழுது இதெல்லாம் வாங்கி வச்சிட்டாரு. இவர் என்ன சொல்ற, நான் வாங்கல சொல்ற. அப்ப விஷயம் என்னன்னா, நீங்க அந்த சுயாதீன அடிப்படையில பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா கெர்ச்சிக்கிற சிங்கமா இருக்கிற அந்த சத்துரு அவர் விரிச்சிருவார். உலகம் என்கிற மயக்கம் அங்க கொடுத்துரும். நமக்கு நல்லாவே தெரியும், முட்செடி நடுவில் விழுந்த விதையாக நம்ம மாறிடுவோம். அது என்னதான் வெளியில வந்தாலும் அது முயற்சி பண்ணாலும் முட்செடியானது என்ன பண்ணாது, அதை வளர விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம உலகத்தின் பிடியில உலகத்தின் ஆவியில மாட்டிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம உணர்த்தப்பட்டாலும் கூட இல்ல பிரதர் நான் அப்படியெல்லாம் செய்யல பிரதர். எலிசா எப்படி அந்த கேஸ் எப்படி சொல்றாரு, இல்லையே நான் எங்கேயும் போகலையே, நான் இங்கே தான் இருக்கிறேன். என்ன அருமையா சொல்லு. ஆனா இவர் செஞ்சிட்டாரு, ஆனா அதை இவரால் என்ன பண்ண முடியல, உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமை. ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த காலம் எப்பேற்பட்ட காலம். தேவனுடைய கிருபையின் மூலமாக கர்த்தருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர் நிமித்தம் பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவரை போல மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த காலத்தை விட்டுட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள், உலக பொருட்கள் மேல, உலக ஆசை மேல நம்ம போயிட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க அன்பான, உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லாமல் அவங்க போயிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்ம நெருக்கல. ஒருவேளை நெருக்கி அதுக்குள்ள போய் நாம மாட்டிட்டோம்னா சகோதரர்கள் சொன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல. இல்ல பிரதர், அது என்னோட பார்வைக்கு சரியா தான் இருக்கு, நான் கரெக்டா தான் செய்யறேன் சொல்றோமா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரி. இந்த காலத்துக்குரிய வேலையை செய்யாம நீங்கள் உலகத்துக்குரிய காலத்துக்குரிய வேலையை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்குமா? சம்பவம் நமக்கு தெரியும், அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கு வந்துடும். அப்ப நாகமான் யார் குறிக்கிறாங்கன்னா, அவன் உலக மனுஷனுக்கு அடையாளம். அந்த உலக மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஆசை பாசங்கள், அந்த உலக மனுஷன் எப்படி தேவனுடைய உறவையற்ற நிலைமையில் இருக்கிறானோ அதே போல இன்னைக்கு இந்த புது சிருஷ்டி வாய்ப்புகளை வந்துட்டு ஒரு ஒரு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளும் எங்கே ஆகி போயிருவோமா? நாகமான் போல தேவனுடைய உறவை இழந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க உள்ள வரணும்னு நினைச்சாலும் உலகம் என்ன பண்ணாது, உங்களை விடவே விடாது. முச்செடி நடுவே விழுந்த விதையாக நம்ம போயிடுவோம், நம்மளால் கனி கொடுக்க முடியாது. அதனால திரள் கூட்டம் நீங்க நினைச்சிட வேணாம், உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்பை நீங்க இழந்து போயிடுவீங்க. ஒருத்தர் பரீட்சை எழுதி பாஸ் பண்றது பெருசு, அதுல ஃபெயில் ஆயிட்டு நான் வந்து இது எழுதி பாஸ் பண்றது அது ஒண்ணும் பெரிய விஷயம். ஆனா பரீட்சை எழுதுனா வெற்றியா தோல்வியா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இழந்து போயிட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அதற்கு ஈடுகட்ட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அன்பான சகோதர சகோதரி. அப்போ இந்த உலகத்தின் பிடியில நம்ம போய் மாட்டிட்டோம், அந்த உலகத்தின் பிடியிலிருந்து மறுபடியும் நம்மளை மீள விடுவதற்கு உலகமானது நம்மளை ஒத்துழைக்கவே ஒத்துழைக்க நம்மளை மறுபடியும் உள்ள இழுத்து போயிட்டுரும். ஏன்னா உலகமானது எப்படி இருக்காமா, அன்னைக்கு ஆதாம் கால் வச்சு 930 வருஷம் போனார், ஆனா இன்னைக்கு அந்த பாதை ரொம்ப வலுவழுப்பான பாதையாக போயிடுச்சு. கொஞ்சம் கரணம் பேலன்ஸ் தவறணும்னா உடனே இழுத்துட்டு போயிடும், மறுபடியும் உங்களால எந்திரிச்சு வரவே முடியாது. எந்த சகோதரன், எவ்வளவு பெரிய சகோதரனா இருக்கலாம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருந்துட்டாலும் சரி, அந்த சகோதரனால் மறுபடியும் உலகத்தின் பிடியில மாட்டிட்டானா, இந்த காலத்துக்குரிய வேலையை செய்யாம அவர் இன்னொரு அடுத்த காலத்துல நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இன்னைக்கு தேடிட்டு இருந்தா அவருக்கு அந்த வாய்ப்பே அவர் இல்லாம போயிடும். நாகமான் சாரி அந்த கேயாசி காலம் பூராவுமே தேவனுடைய உறவை விட்டே இழந்து அப்படியே குஷ்டரோகியாகவே அவர் மரித்து போனதை பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த புது சிருஷ்டி வாய்ப்புக்குள்ள இருந்து தன்னுடைய சுயாதீன அடிப்படையில் வெளியில வந்து உலகப்பிடியில நீங்க மாட்டிட்டீங்கன்னா நம்முடைய மனசாட்சி நம்மளை குருடாக்கி விடும். என்னதான் எடுத்து எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப கடினமான காரியம். பாருங்க அங்க கே எலிசா சொன்னாரு, ஆனா அவரால் அதை ஒத்துக்க முடிஞ்சதா? இன்னைக்கு அப்பேற்பட்ட நிலைமையில கூட நிறைய பேர் நம்ம இருக்கிறோம், நம்ம யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரி. ஆனா தேவன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கிருபை வச்சிருக்கிறார், அதுக்கு தான் இந்த கன்வென்ஷன். ஒருவேளை இந்த ஒரு சூழல் இருந்துட்டா இன்னைக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த கர்த்தருடைய அந்த பிடி உடனே நம்ம போய் செஞ்சலாம், இல்லைன்னா நமக்காக இல்ல. தைரியமாய் கிருபாசனம் பிடிச்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா தோத்தணும். இப்ப நம்ம மூன்றாவது மனுஷனுக்குள் போலாம். அப்ப முதலாவது மிரியம் தன்னுடைய மானசீக பலவீனத்துல செய்கிற தவறுகளுக்கு சிச்சையின் மூலமாக அந்த வாய்ப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா கேயாசி உலகத்தின் ஆவியில் பிடிக்கப்பட்டவராய் ஏற்ற காலத்துக்குரிய வேலையை செய்யாம அவர் போயிட்டதுனால அந்த வாய்ப்பையே அவர் இழந்து, அதுக்கப்புறம் அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் என்கிற அந்தஸ்தே அவர் அங்க இழந்து போயிட்டதை பாக்குறோம். அடுத்ததாக நம்ம பாக்குற மூன்றாவது அந்த குஷ்டரோகி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது யோவாப். அப்ப இவர் செஞ்சிட்ட அந்த விஷயங்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, யோவாப் குறிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம், அதை முழுசா நம்மளால பாக்குறதுக்கான சமயங்கள் அங்க இல்ல, நிறைய சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த யோவாப் செய்துட்டு ஒரு தவறு என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, தன்னுடைய சகோதரனுடைய ரத்த பழியை வாங்குவதற்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது ரெண்டு வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் 27-29.
அப்னேர் எப்னோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான்.
பாருங்க இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த அப்னோரை இவர் என்ன பண்றாரோ கொலை பண்ணிட்டார். ஒரு சண்டையில அப்னோர் வந்து என்ன பண்ணிருவான், யோவாபினுடைய சகோதரனை அவர் யுத்தத்துல கொலை பண்ணிடுவார். இது நிமித்தமாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆனா தாவீது என்ன பண்ணிடுவார்னா, அந்த அப்னோரை கூப்பிட்டு அவர்கள் சமரச பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்னோர் சமாதானத்தோடு போயிடுவார். அப்போ யோவாப் அரண்மனைக்குள் வரும் பொழுது காரியங்கள் அங்க சொல்லப்படும். அப்னோர் வந்துட்டு போனாரு, ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டாங்க. உடனடியாக இவர் ஆள் அனுப்பி அவரை மறுபடியும் கூட்டிட்டு வந்துச்சு. என்ன பண்ணாராம், அவரோடு ரகசியமாய் அவர் பேசுறார். ரகசியமாய் பேசுறதுன்னு என்ன அர்த்தம்? அவர் எப்படி அவரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா, சிநேகிதன் போல தோல் அப்படியே கைப்படுற அப்படி அருமையா கூட்டிட்டு வந்தார். யாராவது தோல் மேல கைப்பட்டா நம்ம பயப்படுவோங்களா? யாரும் தோல்ல கைப்படுவோம்? எல்லாரும் தோல்ல கைப்பட விட்டுருவோமா? ஒரு நண்பன், ஒரு சிநேகிதன், அவ்வளவுதான், அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அது போல் அவர் மேல கைப்போட்டு அருமையாக பேசி உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டாரா, அவருடைய வயிற்றோட வயிறா குத்தி அவரை கொலை பண்ணிட்டாராம். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இதுக்கு பேர் வஞ்சனை. இது யாரோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சாத்தானுடைய கேரக்டர். நல்லவன் மாதிரியே நடிச்சிருவாங்க. இன்னைக்கு நமக்குள்ள கூட இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை, அப்படிப்பட்ட பலவீனத்தில் அகப்படக்கூடிய ஜனங்கள். நண்பன் மாதிரி தான் இருப்போம் கூட, எல்லா விஷயமும் பகிர்ந்துக்குவோம். ஆனா என்ன பண்ணிடுவோம்னா, யோவாப் மாதிரி அவரை கொலை பண்ணிடுவோம். எப்படி தெரியுங்களா? லிட்டரலா குத்துறது இல்ல. அவர் அந்த தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, அவர் செய்யற செயல்பாடுகள் மூலமாக அவர் செத்தே போயிடுவார். இந்த வாயின் வார்த்தையை விட வேற கூர்மையான ஆயுதம் உலகத்துல எதுவுமே இல்லைங்க. கத்தியில குத்துனா கூட அது காயம் மாறிடும், ஆனா வாயில நீங்க பேசிட்டீங்கன்னா அது ஜென்மத்துக்கு அவங்க சாகர வரைக்கும் மறக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக சகோதரன் சகோதரிகள் சாத்தானுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய வஞ்சனை, அந்த ஒரு பலவீனத்தில் அகப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பார்வைக்கு அவங்க புது சிருஷ்டி, பார்வைக்கு நண்பர்கள். ஒரே கிளிசியஸ் கூட இருக்கலாம், ஒரே நண்பர்கள், நல்ல போன் கான்டாக்ட் இருக்கு, அருமையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருவாங்க பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அந்த வஞ்சனை இருக்கும். ஆனா தாவீது அவங்களுக்குள்ள ஒப்புரவாயிட்டார், ஆனா இவருக்கு அவருக்கு பிடிக்கல. இது நிமித்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க அடுத்த வருஷம் நீங்க பாருங்க, 29.
அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக, யோவாபின் வீட்டாரிலே பிரம்மியக்காரனும் குஷ்டரோகியும் கோளூன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்றார்.
பாருங்க என்ன நடந்துருச்சுன்னா, யோவாபினுடைய முழு குடும்பமுமே அந்த குஷ்டரோக வியாதிக்குள்ள அவங்க போயிட்டாங்க. தேவனுடைய உறவை இழந்து போகக்கூடிய நிலைமையில விட்டுட்டாங்க. பாருங்க சகோதர சகோதரிகளே, சாத்தான் இந்த வஞ்சனை பண்ணதுனால அவனும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் அவனுக்கு என்ன பண்ண, ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி அங்க போயிடுவாங்க. அதே வாய்ப்புக்குள்ள, இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வந்து, தேவனற்ற நிலைமையில இருந்து இன்னைக்கு இந்த வாய்ப்புல வந்துட்டு தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை வாங்கி புது சிருஷ்டி என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றுட்டு தேவனுடைய எல்லா ஈவுகளையும் ருசி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம அந்த வஞ்சனை வச்சு நம்ம பழகிட்டு இருந்தோம்னா, உள்ளுக்குள்ள பகையை வச்சுட்டு வெளியில கையில தோல் போட்டு நனைஞ்சிட்டோம்னா, கை குலுக்கிட்டு நடந்துட்டோம்னா, நம்ம புரிஞ்சுக்கணும் இது சாத்தானுடைய குணம் நமக்குள்ள வந்துட்டதாக இருக்கும். இதுல இருந்து உங்களால மீள முடியும் நீங்க நினைச்சீங்களன்னா குடும்பமே போயிடும். அப்ப என்ன விஷயம்னா, முழுவதுமாக வாய்ப்பை சாத்தானுக்கு என்ன ஒரு தீர்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதே தீர்ப்பு தான் வஞ்சனையோடு பழகி கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரிகளுக்கு தேவன் அங்க வச்சிருக்கிறார். அதான் குடும்பத்தோட போறதுன்னா, எப்படி சாத்தானுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்க, அவனும் அவனை சார்ந்த தூதர்களும் இவங்களும் அந்த ஒரு வகுப்பாராக அவங்க மாறிடுவாங்க. ஒளிவு மறைவில்லாதவர்களாக இருக்கணும், புறா போல கபடற்றவர்களாக இருக்கணும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லணும். சகோதரன் செய்யறது எனக்கு பிடிக்கலன்னா, பிரதர் நீங்க செய்யறது பிடிக்கல, நீங்க சரி பண்ணும், முகமுகமாய் சொல்லணும். அதை இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பலவீனத்தில் கூட அகப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, இது நம்முடைய சுயாதீனம், தேவன் அதெல்லாம் சொல்றதில்ல. தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலம் தான் இந்த விஷயங்களை அங்க சொல்லுவார். இதை புரிந்து கொண்டு நம்ம மறுபடியும் சீர்படுத்திட்டோம்னா வாய்ப்புகளை வந்துடலாம். ஆனா இல்ல அப்படின்னு விட்டுட்டோம்னா மறுபடியும் என்ன ஆயிடும் நீங்க பாத்தீங்கன்னா, முழு குடும்பமுமே அந்த வாய்ப்பை தவறினவர்களாக போயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க சகோதர, இது உலகத்துல தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறான். இதே விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அப்ப சாத்தானுக்குரிய அந்த குணலட்சணம் நமக்குள்ள வந்து அவருக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் அங்க வந்துடும். அப்ப சாத்தான் நேரடியா வந்து நம்மள பயமுறுத்தி அப்படி எல்லாம் செய்யறது இல்ல, அவர் கண்ணி போட்டுருவார். அந்த கண்ணியில அகப்பட்டோம்னா மறுபடியும் நீங்க வர முடியும்னு நினைக்கிறீங்களா? சாத்தான் அதுக்கு தான் பாருங்க, சாத்தானுக்கு நித்திய அழிவு. அவருக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் அவருக்கு மறுபடியும் ரெக்வஸ்ட் தேவன் கொடுக்க கூடாதா கேட்கறாங்க. ஏன்னா அவர் செய்ய முடியாத ஒரு விஷயம், நீங்க என்னதான் சொன்னாலும் மறுபடியும் அவரால் அந்த வாய்ப்புகள் வர முடியாத ஒரு நிலைமை. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த வஞ்சனை உள்ள ஒரு வாய்ப்புல நம்ம இருந்துட வேணாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா முகமுகமாய் போய் பேசிட்டு நம்ம சமரசமாய், ஏன்னா நம்ம எல்லாரும் சாதாரண ஜனங்கள் கிடையாதுங்க. ஒரு சரீரத்தில் அவயம், ஒரு சரீரம் பலவீனப்படும் பொழுது இன்னொரு சரீரம் அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி நம்ம பழகிக்கிறோமோ அது போல இங்க இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறோமா? ஆனா நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கவலை தரக்கூடிய சில விஷயங்கள் இங்க அப்படி இருக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க புது சிருஷ்டி இல்ல, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே இல்லையா? ஐயோ அந்த சகோதரன் யாரா வேணா இருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் தேவனுடைய உறவை இழந்திருக்கிறதுனாலதான் இந்த ஒரு பலவீனம் அவர் செய்யறார். ஒருவேளை அவர் தேவனுடைய உறவுக்குள் இருந்தார்னா கண்டிப்பா தன்னை என்ன பண்ணிருப்பார், சீர்படுத்தி மறுபடியும் தேவனுடைய புத்திரன் என்கிற அந்த அந்தஸ்தை அவர் வாங்கியிருப்பார். அன்பான சகோதர சகோதரி, இது யோவாபின் மூலமாக நம்ம கத்துக்கொள்றோம். பாருங்க, உலகத்தின் மாந்திசத்தின் பிடியில் அகப்பட்டா கண்டிப்பா மீளக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பரிந்து பேசுதல் இருக்கணும், அதற்குரிய சிக்ஷையை நம்ம ஏத்துக்கணும். இல்ல எனக்கு வேணானா வாய்ப்பும் போயிடும். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது கேஆர்சி இந்த காலத்துக்குரிய வேலையை செய்யாம நம்ம சொல்லிட்டு வந்த உடன்படிக்கையை விட்டுட்டு வேற விஷயம் உலக விஷயம் நம்ம செஞ்சுட்டோம்னா வாய்ப்பை தவற விட்டுடுவோம். சாத்தானுக்குள் இருக்கக்கூடிய அந்த அவருடைய மிக முக்கியமான ஒரு குணலட்சணம் என்னன்னா வஞ்சனை பண்றது, அந்த வாய்ப்பையும் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு செஞ்சுட்டோம்னா வாய்ப்பை இழந்துடுவோம். நாலாவதா நம்ம பார்க்க போறோம் உசியா. இவர் யார் அப்படி நீங்க பார்க்கும் பொழுது இவர் முழு மகா பாபிலோனுக்கு அடையாளம். மகா பாபிலோனுடைய ஆவி என்ன தெரியுங்களா, நம்ம பார்க்கலாம் அந்த சம்பவத்திலிருந்து. இப்ப நானாவது அந்த குஷ்டரோகி யார் நீங்க பார்க்கும் பொழுது உசியா. ரெண்டு நாளாக நம்ம புஸ்தகம் 26 அதிகாரத்தில் இப்படிதான் நீங்க ஸ்லைட் அப்படியே போடுங்க.
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும்.
போதும் சிஸ்டர், வசனம் நம்ம பார்க்க வேணாம். இப்ப இங்க சம்பவம் என்ன நடந்துருச்சுன்னா, உசியா தேவனால் அருமையாக பயன்படுத்தப்பட்டு உன்னதமான நிலை, ரொம்ப உயரமான நிலைமைக்கு கொண்டு போய் தேவனாங்க வச்சிட்டார். நல்ல பலப்படுத்த தேவனால் பிரச்சித்தமானார். அந்த ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்துல மேன்மையான நிலைமைக்கு அவர் அங்க கொண்டு போய் தேவன் அவங்க வச்சிட்டார். அவன் பலப்பட்ட பொழுது அவன் இருதயம் மேட்டிமையாச்சு. எப்படி மேட்டிமையாச்சான், உடனடியாக அந்த மேட்டிமை வந்திருக்காரு. இவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை, ரொம்ப நாளாவே ஆசை. இவர் ராஜாவுக்குரிய ஒரு ஊழியம் செஞ்சிருக்கிறார், அதுல கூட தேவன் கிருபையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதை மிக உன்னதமா உயரமான இடத்துல வச்சிருக்கிறார். ஆனா இவர் மனசுக்குள்ள என்ன ஒரு ஆசை இருந்திருக்குதான், எப்படினாலும் நம்ம கூட அந்த தூபம் காட்டிட்டா பரவாயில்லையே, அந்த ஒரு ஆசை இவருக்கு ரொம்ப நாள். இது ஏன் ராஜா வந்தப்பே அவர் செய்யல, ஒருவேளை செஞ்சிருந்த ஆசாரிகளை தடை பண்ணி வெளியில கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப இவர் ஒரு ராஜ்யபாரத்தில் என்ன ஆயிட்டார், நல்ல உயரமான இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்ப இவர் சொன்னா யாருமே என்ன பண்ண முடியாது. பாருங்க, ஒரு உயரமான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்தை, தன் மனசுக்குள்ள இருந்த காரியத்தை செயல்படுத்த முயற்சி பண்ற, அங்க என்ன நடக்குதுன்னா பராக்கிரமசாலிகள் 80 பேர் அவரை தடை பண்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ண முடியல, அவரை தடை பண்ண முடியல, அவர் உள்ள போய் அந்த ஒரு பலவீனத்தில் அகப்படுறார். அங்க போய் தூபம் காட்டுறார். காட்டும் பொழுது என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, அவர் குஷ்டரோகியா அந்த இடத்துல மாறுறார். இவர் வெளியே வரும்பொழுது எந்த நிமித்தம் வெளியே வர்றார்னா, அந்த 80 பேர் அவரை தடை பண்ணாங்க அது நிமித்தம் வரல, இவர் தேவனுடைய உறவையற்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவரே என்ன பண்ணிடுறார், வெளியில வந்துடுறது. காலம் பூரா அந்த அரண்மனையை பார்த்துட்டே இருந்து அவர் செத்து போயிடுறார். அந்த வாய்ப்புகளை போறதுக்கே வாய்ப்பு இல்லாம போ. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் மகா பாபிலோனுடைய ஆவி. இப்ப மகா பாபிலோன் எப்படி விழுந்து போனிச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் உயரமான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம், ராஜாக்களுடைய ஒரு அந்தஸ்து எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு உயர்வான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, விழுந்து போன சுபாவம் தான் நமக்கு. நம்ம கண்டிப்பா ஒரு போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சூப்பர்வைசரா இருக்கோம், ஒரு மேனேஜர் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலான ஒரு ஸ்டெப் போறத முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ஓனராக ஆகிட்டா பரவாயில்ல, இதே போல நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பரவாயில்ல. ஏன்னா இது விழுந்து போன மனித சுபாவத்தினுடைய சிந்தனை. அப்ப இதை பாத்தீங்கன்னா, மகாபாபிலோனுடைய ஆவி என்னன்னா, தனக்கென்று ஒரு ஸ்தானம் அங்க கொடுக்கப்படும் பொழுது அதை விட்டுட்டு இவங்க அதற்கு மேலான ஒரு ஸ்தானத்தை தேடக்கூடியவர்களாக அவங்க அங்க இருந்தாங்க. அதே போலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு தேவன் கிருபையான ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தில் கொடுத்து, நம்ம உயரமான ஒரு ஸ்தானத்துல வச்சிருந்தோம்னா அந்த ஸ்தானம் போதும்னு நம்ம இருக்கணும். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணாது, விழுந்து போன சுபாவம், நம்மளை விட மேலா இன்னொருத்தர் இருப்பார், எப்படினாலும் நம்ம அவருடைய ஸ்தானத்துக்கு அங்க போகணும்னு அங்க முயற்சி பண்ணும். அப்படி நீங்க அந்த ஒரு சூழலுக்கு, அந்த ஒரு அனுபவத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும், பாருங்க 80 ஆசாரியர்களை தடுத்தும் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த மீறுதலை செய்ய தடை செய்யவே முடியல. அந்த மீறுதலை செய்ய இதுதான் தடை பண்ணுச்சுன்னா, அவர் குஷ்டரோகிக்கும் அவர் நெத்தியில பட்ட உடனே தான் அதை ஸ்டாப் பண்ணார். அந்த வரைக்கும் அவரால் அதை என்ன பண்ண முடியலன்னா. அப்படி யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் கிருபையாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கலாம், நிறைய ஊழியங்கள் செஞ்சிருக்கலாம், மிக பிரபலியமாக கூட இருக்கலாம், ஒரு பிரதரா தமிழ்நாடு முழுவதும் தெரியாம கூட இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம், தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு, அதுல சத்தம் போடாம அதை அப்படியே நிறைவேற்றி முடிச்சுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இன்னொரு ஸ்தானம் நீங்க எடுத்துட்டு தேவையில்லாம இன்னொரு வேலை செஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா, பண்ணணும்னு முடிவு வச்சிட்டீங்கன்னா சத்துரு என்ன பண்ணிடுவானா, வலை போட்டுருவார். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவரால் என்ன பண்ண முடியாது. அந்த பலவீனத்தில் அவர் அகப்பட்டு குஷ்டரோகியா மாறினா தான் அவருக்கு உணர்ந்து கொள்வாரே ஒழிய, அந்த வரைக்கும் அவங்க உணர்ந்து கொள்ள முடியறது இல்லை. இன்னைக்கு பாதங்கமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா சத்தம் போடாம அதற்குரிய வேலையை செஞ்சுட்டு போகணும். நான் தலை மாதிரி தான் செய்யணும்னு நீ முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதற்குரிய காரியங்கள் நீங்க ஈடுபட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. கண் கூட நம்ம பாக்குறோம், எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா நம்ம எங்க இருந்தா வந்திருக்கிறோம் தெரியுங்களா? அந்த மகா பாபிலோன்ல இருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். அந்த ஆவி இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஆவியை சாகடிக்காம நம்ம விட்டுட்டோம்னா சகோதர சகோதரிகளே, சமயம் வரும் பொழுது அந்த ஆவி வெளியில வந்துடும். அங்க இருந்த அங்க ஆட்டுத்தோல் போர்த்தின ஓனாய், அதே ஆட்டுத்தோல் போர்த்தின ஓனாய் நம்ம இங்க இருப்போம். அந்த சமயம் வரும் பொழுது அப்படியே சீரிடுவாங்க. அப்படி புது சிருஷ்டிங்கிற போர்வை தான் இருக்கும். அந்த சமயம் வந்துருச்சுன்னா அவங்க மனசுல அப்படியே வெளியில கொண்டு வந்துருவாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழல். அப்ப பாருங்க, இந்த நாலாவது எதிரியா இருக்கக்கூடிய இந்த போப் மார்க்கத்தினுடைய ஆவி உடையவர்களாகவும் நம்ம இருந்துருவோம். தேவன் கிருபையா ஒரு ஸ்தானம் கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா அதை முகமலர்ச்சியோட செஞ்சுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இன்னொரு ஸ்தானம் நீங்க தேடிட்டீங்கன்னா, அந்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தடை பண்ணுதல் என்கிறது முடியவே முடியாது. நீங்க கடைசியில் எங்க என்னதான் முடிவு உங்களுக்கு கிடைக்கும்னா தேவனுடைய உறவை இழந்து போகக்கூடிய முறைதான் கிடைக்கும். இன்னைக்கு போப் மார்க்கம் கூட கிறிஸ்தவர்கள் தான், மகா பாபிலோன் அவங்க கிறிஸ்துவ மண்டலம் தான். ஆனா அவங்க இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள் வர முடியுமா? இன்னைக்கு சபைக்குரிய அந்த ஒரு அந்தஸ்தை வாங்க முடியுமா? கிறிஸ்துவோடு கூட ராஜ்யத்துல பங்கு பெற முடியுமா? அவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கையில எல்லாமே வச்சுதான் இருக்காங்க, ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாது சகோதர சகோதரி. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு கூட இங்க இருக்கிற விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியறதில்ல. இல்ல பிரதர் நீங்க தப்பா பேசுறீங்க, அப்படி நிறைய விஷயங்கள் அங்க போறது நம்ம போகும். அப்ப இந்த நாலாவது அந்த உசியா யாருக்கு அடையாளமாக இருக்கிறா? நீங்க பாத்தீங்கன்னா தேவனால் நாம் பலப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது அதை சந்தோஷமாக ஏத்துட்டு அப்படியே இருக்கணும். நம்மளுடைய புத்தி வச்சு அடுத்த வாய்ப்பை நம்ம தேடிடக்கூடாது. அவர் ராஜாவாக கொடுத்த அந்த ராஜ வாய்ப்பை செஞ்சிருக்கணும். இவர் போய் தூபம் கட்டக்கூடிய அந்த வாய்ப்பை ஏன் செய்யணும்? இவருடைய உள் மனசுல அந்த எண்ணம் இருந்துச்சு, சமய வாய்க்கும் பொழுது அந்த பலவீனத்தை நம்ம கூட போட்டுருவோம். நமக்கு இருக்கு அன்புக்குரிய சகோதர சொல்லு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம விழுந்து போன அதே சுபாவம், அதே ஆவியுடைய நிலைமையிலிருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். அவளுக்கு நேரிட போகுது வாதை, இந்த ஒரு அடிப்படையில் அதே வாதையில நீங்களும் நானும் அகப்பட்டுருவோம். வாய்ப்பை இழந்தவர்களாக அருகாமையிலே நின்று அவருடைய பிரேதம் அந்த இடத்திலே அங்க அடக்கம் பண்ணப்படும். காலம் பூரா அவர் குசுரோகியாவே இருந்தார். அவருக்கு பின்னதாக வந்த ஒரு பையன் தான் அரசாட்சி அவர் பண்ணதான் பாக்குறோம் சகோதர சகோ. அப்ப இந்த நாலாவது காரியத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம், மகா பாபிலோனுடைய ஆவி உடையவர்களாகவும் நம்ம அங்க இருந்துடக்கூடாது. அப்ப முதலாவது உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது, முதலாவது மாம்ச பலவீனத்துல நம்ம மாட்டிடக்கூடாது, ரெண்டாவது உலகத்தின் ஆவியில் அகப்பட்டுறக்கூடாது, மூன்றாவது சாத்தானுடைய குணலட்சணத்தில் நம்ம அகப்பட்டுறக்கூடாது, நாலாவது போப் மார்க்கத்தின் ஆவி உடையவர்களாக நம்ம அங்க இருந்துடக்கூடாது. அவங்க தான் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் அவங்களுடைய முறைப்பாடுகள் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தேடுகிறவர்களாக நம்ம இருந்த வேணாம் சகோதர சகோதரி. நம்ம இப்படி இருக்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரி, தேவனுடைய மகாபெரிய ஒரு கிருபை வாங்கி, இன்னைக்கு புது சிருஷ்டி என்கிற ஒரு அந்தஸ்தை வாங்கி, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை வாங்கி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம்னா, வசன வாசிக்கலாம் 1 பேதுரு 5:6.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்.
பாருங்க, தேவன் உங்களை உயர்த்தும்படி நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்க. அடுத்த வசனம் அதிலே 5:8.
தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ரொம்ப விழிப்பாயிருங்கள் சகோதர சகோதரிகளே. காரணம் என்னன்னா, சத்துருவினுடைய வஞ்சனை அங்கே இருக்கு, எதிரி நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு பலவீனத்துல நம்மளை அகப்பட வச்சிருக்க, பட்டுட்டோம்னா மறுபடியும் வரது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருந்து அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏற்ற காலத்தில் தேவன் நமக்குரிய அந்த வாய்ப்பை தருவார். அதிலே 9:10.
விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே.
பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்துல நம்மள மாதிரி இருக்கிற சகோதரர்கள் கூட இந்த பலவீனத்தில் அகப்பட்டிருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்றே நம்ம கண்கூட பாத்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பிரச்சனையில நம்மளும் போய் அகப்பட்டு விடாதபடி விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விழிப்பாயிருந்து தேவன் கொடுத்திருக்க இந்த மாபெரும் வாய்ப்பை எந்த சூழலையும் நம்ம இழந்து போய்விடாதபடி அதை தக்க வைத்துக் கொள்ள தேவனையே நாம் சார்ந்தவர்களாக இருப்போம். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டிக்குண்டான வாய்ப்புக்குள் வந்திருக்கும் நமக்கு இன்றைய பாடம் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் சகோதர சகோதரிகளே.
குஷ்டரோகிகள் என்ற நிலைமையிலிருந்து கர்த்தர் மூலமாக நாம் தேவனுடைய வளையத்திற்குள்ளாக வந்திருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நிற்க முடியும். நம்முடைய சுயத்தை நாம் வெளிப்படுத்தினால் நிச்சயமாக சகோதரர் சொன்ன வண்ணமாக அந்த வளையத்திற்குள்ளிருந்து நம்மை நாமே வெளிக்கொணர முடியும், அது கூட வாய்ப்பு உள்ளது. எனவே உலகம், மாம்சம், பிசாசு மற்றும் இந்த போப்பு மார்க்கம் இவைகளிலிருந்து நாம் விடுபட நம்மை நாமே தேவனுடைய கரங்களுக்குள்ளாக இருந்து அர்ப்பணித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பிரமாணம் அன்பு, இதிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நாம் எந்நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சகோதரருடைய பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட விதமாக நான்கு விதமான எதிரிகள் நமக்கு எப்பொழுதும் உண்டு. ஆகவே சகோதர சகோதரிகளே, இவற்றிலிருந்து மீண்டு நாம் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருப்பதே நம்முடைய கடமை. இதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் முதலாவது பாடத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த சகோதரருக்கு கன்வென்ஷன் கமிட்டியாரின் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்த நம்முடைய தேவனுக்கும் கர்த்தருக்கும் கூட அநேக நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். சகோதர சகோதரர்களே, இப்பொழுது நாம் தேநீர் இடைவெளிக்குள்ளாக செல்கிறோம். தேநீர் மற்றும் காஃபி நம்முடைய மண்டபத்திற்கு முன்பாக இருக்கும் கார்டன் மரத்தடியிலே வைக்கப்பட்டுள்ளது. சகோதர சகோதரிகளுக்கு 10 நிமிடம் இந்த இடைவெளி இருக்கும். அதை நீங்கள் உபயோகப்படுத்தி சரியாக 10 நிமிடம் கழித்து மீண்டுமாக ஆளுக்குள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, சில்ட்ரன் அண்ட் யூத் கிளாஸ் குழந்தைகளுக்காக நடத்தப்படும் வகுப்பிலே பெற்றோர்கள் இன்னும் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பாமல் இருந்தால் தயவு செய்து இந்த தேநீர் இடைவேளையின் பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அந்தந்த வகுப்பில் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக ஒரு 10 நிமிடம் கழித்து நாம் அனைவரும் இந்த ஹாலுக்குள் வந்து சேருவோம் என்பதை உங்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன்.